From the conference
Salt Lake City, in ஆலய சகோதரத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 185வது வருடாந்திர பொது மாநாட்டின் பொது ஆசாரத்துவ கூட்டத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இக்கூட்டத்தின் இசை பிரிகம் யாங் பல்கலைக்கழகத்தில் ஆசாரியத்துவத்தை சேர்ந்த இசைக்குழுவால் வழங்கப்படுகிறது. தலைவர் டிடியர் எபுக்தோர்ஃப் சபையின் பிரதான தலைமையின் இரண்டாம் ஆலோசகர் இக்கூட்டத்தை நடத்துவார்.
President Dieter F. Uchtdorf, second counselor in the first presidency of the church, will conduct this session.
Dear brethren,
சகோதரரே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 155வது வருடாந்திர பொது மாநாட்டின் ஆசாரியத்துவ கூட்டத்துக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மாநாட்டத்திற்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சர் நான் இக்கூட்டத்தை நடத்துமாறு சொன்னார். இச்சேவைகள் உலகமில் உள்ள பல இடங்களில் ஆசாரியத்துவம் தரித்தவர்களுக்கு செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மூலம் அனுப்பப்படுகிறது. இக்கூட்டத்துக்கான இசை ரான்சன் சிட்டியில் வழிநடத்தி கீழ் ரிச்சர்ட் எலியட் மற்றும் ஆண்ட்ரூ ஆன்ஸ்வத் வழங்குவார்கள். பாடி நேர்த்திசை குழு கூட்டத்தை தொடங்கும். பின்பு தொடக்க ஜபம் வாலிபர் பொது தலைவராக சேவை செய்கிற இன்று மாலை வழங்கப்படும் சகோதரர் டேவிட் எல் பெக் வழங்குவார்.
Our Father in heaven.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே.
We are grateful for the privilege to gather in this priesthood session of General Conference.
இந்த ஆசாரியத்துவத்தின் பொது மாநாட்டத்திற்கு நாங்கள் கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காக மிக நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த கூட்டத்திற்கு ஆயத்தம் செய்வதற்கு செய்த காரியத்திற்காக நாங்கள் அவர் ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
We receive.
In the ukutthathin varigira over vaarthaigalukku naangal akaryangalai seyalpaduthuvatharkaga viswasathai tharavendum endru jabikkindrom.
We always remember him.
Naangal avarai eppozhudum ninaikkavendum endru jabikkirum. Engal ooliyam avar pola irpadhaga jabikkirum.
Father,
பிதாவே, நாங்கள் உங்களை அநேகமாக நேசிக்கிறோம். எங்களுடைய நன்றிகளை உமக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறோம், ஆமென்.
நேர்த்திசைக்குழு ஆன் திஸ் டே ஆஃப் ஜாய் அண்ட் கிளாட்னஸ் பாடி நம்மை மகிழ்விக்கும். பாடலுக்கு பின்பு பன்னீர் அப்போஸ்தலர் குடும்பத்தினர் மூப்பர் ரசல் எம் பேலட் பேச நாம் கேட்போம். எழுபத்தினர் தலைவர் மூப்பர் யூலிசஸ் சோரஸ் அவரை பின்தொடர்ந்து அவர் தன் தாய்மொழியின் பேச்சு கிரிசையில் பேசுவார், போர்ச்சுகீஸில் பேசுவார். வாலிபர் பொது தலைமையின் முதலாம் ஆலோசகராக இருந்து இன்று மாலை விடுவிக்கப்பட்ட சகோதரர் லாரி எம் கிப்சன் பின்னர் நம்முடைய பேசுவார்.
One of the great pleasures I enjoy.
இப்போது நமக்கு என்ன தேவை என்றால் ஒரு மகத்துவமான தலைமுறை, உங்களுடைய பரிபூரமான இருதயமும் ஆவியும் வேண்டும். நான் இந்த உலகத்தை சுற்றி வரும்போது நமது ஊழியக்காரர்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். அவர்கள் முகத்தில் இயேசுவின் அன்பை பிரகாசிக்கிறோம். அவருடைய அன்பையும் அவர்களுடைய ஊழியத்தையும் கண்டு சந்தோஷம் அடைகிறேன். அவர்களுடைய ஆவியை என்னால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. அக்டோபர் 2002 பொது மாநாட்டின் போது நான் பிஷப், பெற்றோர்கள் மற்றும் வருங்கால ஊழியக்காரர்களுக்கு ஒரு சவாலை கொடுத்தேன். அவர்களுடைய தரமட்டத்தை உயர்த்த கேட்டேன். நமக்கு தகுதியுள்ள ஊழியக்காரர்கள் தேவை என்று கூறினேன். இன்றைய உலகம் மிக சவால்கள் நிறைந்ததாக உள்ளது. இது 13 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட மிக சவாலாக உள்ளது. இன்று தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் இது மிக சவாலாக உள்ளது. இது நம்முடைய குடும்பங்களில் பார்க்க முடிகிறது. உங்களுடைய பரிபூர்ண இருதயமும் ஆவியும் வேண்டும். இதனால் பிற்காலத்தை வருங்காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றிரவு நான் இப்பொழுது ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களுக்கும் வருங்கால ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் செய்து முடிந்தவர்களுக்கும் பேசுகிறேன். நான் கடவுளிடம் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு இது ஆவிப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்று. ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்பவர்களுக்கு பொது அதிகாரிகள் நேருக்கு நேர் தேர்வு செய்வார்கள். இப்போது அதை சபையின் தலைவர்கள் செய்கிறார்கள். நிறைய பேர் பொது அதிகாரிகளை நேருக்கு நேர் முகமாக தேர்வு செய்யாமலே போகலாம். இது உலக மகாசபை என்பதால் இப்படி உள்ளது. நான் என்னுடைய சகோதரர்களுக்காக பேசுகிறேன். எங்களுக்கு உங்களை முகத்துக்கு முகம் பார்த்து பேசி அறிய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதிர்ஷ்டவசமாக கடவுள் நமக்கு பல வழிகளை கொடுத்து உள்ளார்கள். எடுத்துக்காட்டாக 12 அப்போஸ்தலர்கள் உங்களை ஊழியம் செய்யும் இடத்தை உங்களுக்கு தேர்வு செய்கிறார்கள். இது எப்படி நடக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். இது நேர்முகமாக நடப்பதில்லை. உங்களுடைய புகைப்படம் எங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் வருகிறது. அதை பார்த்த பிறகு உங்களுடைய பிணைய தலைவர்கள் மற்றும் பிஷப் குறிப்புகள் வரும், மற்றும் நீங்கள் ஊழியத்தை பற்றி கூறியதை பற்றி எங்கள் கம்ப்யூட்டரில் வருகிறது. அது வரும்போது நீங்கள் எங்கள் முன் உட்கார்ந்து இருந்து போல தோன்றுகிறது. உங்கள் கண்களை பார்த்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதை படிக்கிறோம். பின்பு நாங்கள் இந்த சபையில் உள்ள 406 ஊழியம் செய்யக்கூடிய இடத்திற்கு தலைவர் மான்சன் நிர்வாகத்தால் ஒரு ஊழியம் செய்யும் இடத்தை உங்களுக்கு தேர்வு செய்கிறோம். இது முகத்தோடு முகம் தேர்வு செய்வது போல் இல்லை, ஆனால் இது மிக அருகில் வருகிறது. வீடியோ கான்ஃபரன்சிங் மற்றும் ஒரு வகை தேர்வு செய்ய அதை மனதில் வைத்துக்கொண்டு வருங்கால ஊழியம் செய்பவர்களுக்கு மற்றும் ஊழியம் செய்து முடிந்து விட்டவர்கள் சிறு நிமிடங்கள் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நேருக்கு நேர் தேர்வு செய்வது போல் இருக்கும். அப்படி பாவித்துக் கொள்ளுங்கள். நான் உங்கள் கண்ணுக்கு கண்ணை பார்ப்பது போல் பாவித்துக் கொண்டு நீங்கள் கூறும் பதிலை பொறுத்து உங்களுக்கு உண்மையில் இந்த சபையில் எவ்வளவு சாட்சி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறேன். தரைமட்டத்திலிருந்து மேலே நிற்க நேரம் வருங்கால ஊழியக்காரர்கள் மற்றும் ஊழியம் செய்து முடித்தவர்களை ஊதியம் செய்தவர்களை உடைய நேருக்கு நேர் இது கேட்பது போல இருக்கிறது. நமக்கு இப்போது என்ன தேவை என்றால், உண்மையிலேயே பரிபூர்ணமான இருதயமும் ஆவியும் கொண்டவர்கள் நமக்கு வேணும்.
As you make your way through the daily trials and temptations of being a young, contemporary, Latter-day Saint. In other words, it's time to raise the bar, not only for missionaries, but also for returned missionaries and for your entire generation. To that end, please ponder in your heart your answers.
கேட்கும் அனைத்து கேள்விகளையும் உங்களுடைய பதில் பதிலை பற்றி யோசியுங்கள். நீங்கள் சுவேஷ புத்தகங்களை தினமும் தேடுகிறீர்களா? நீங்கள் காலையிலும் மாலையும் கடவுளுடன் பேசுகிறீர்களா? நீங்கள் மாதம் உபவாசம் இருந்து கட்டணம் கட்டுகிறீர்கள்? நீங்கள் கஷ்டப்பட்டாலும் எளிமையாக இருந்தாலும் இதை செய்கிறீர்களா? நீங்கள் மாணவனாக இருந்தாலும் இதை செய்கிறீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உங்களுக்கு செய்த பாவ நிவர்த்தியை பற்றி யோசிக்கிறீர்களா? நீங்கள் திருவிருந்தை எடுக்கும் போது இதை யோசிக்கிறீர்களா? நீங்கள் வார வாரம் கூட்டத்தில் பங்கு கொள்கிறீர்களா மற்றும் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறீர்களா? பள்ளியிலும் வீட்டிலும் சபையிலும் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் நேர்மையாக இருக்கிறீர்களா? நீங்கள் மனதிலும் மற்றும் ஆவிபூர்வமாக சுற்றமாக இருக்கிறீர்களா? நீங்கள் பொர்னோகிராஃபி வெப்சைட் வார இதழ்கள் படங்கள் மற்றும் ஆப்ஸ் எடுத்துக்காட்டாக டிண்டர் மற்றும் ஸ்னாப்சாட் படங்களை உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது சபை தலைவரோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ பார்த்தால் நீங்கள் வெட்கப்படுவீர்களா? நீங்கள் உங்களுடைய நேரத்தை நன்றாக பயன்படுத்துவீர்களா? நீங்கள் சோஷியல் மீடியா மற்றும் வீடியோ கேம்ஸ்களில் மிக காலம் செலுத்துகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்று இரவு முதல் எதையாவது மாற்றம் செய்ய வேண்டுமா? உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் உண்மையாக பதில் அளித்து இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நேர்மையாக பதிலளித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதில் எதையாவது நீங்கள் குறைந்தவராக இருந்தால் அதை இன்றே சரி செய்து கொள்ள தக்க முயற்சி செய்யுங்கள். நான் இப்போது உங்களுக்கு இன்னும் சில ஆலோசனைகள் கூறுகிறேன். இதை உங்களுக்கு உதவும். இது உங்களுடைய சாட்சியை உறுதிப்படுத்தும். ஊழியம் செய்து முடிந்தவர்கள் தங்கள் சபையில் இருந்து ஓய்வு பெறவில்லை. நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவை சபையில் இன்னும் செய்ய வேண்டும். நீங்கள் சபையில் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்து முடித்தவர்கள் நீங்கள் இந்த சமுதாயத்திலும் சபையிலும் நல்லது செய்ய என்றும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்தபோது கற்றுக்கொண்டு ஆற்றல்களை உங்கள் சுற்றுமுற்றிலும் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் முங்கி சேவை செய்வதை மறந்துவிடாதீர்கள். உங்களுடைய பள்ளி வேலைகளில் மூழ்கி மற்றவர்களை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் ஊழியம் செய்த போது அன்றாட மற்றவர்களை பார்க்க போனீர்கள். ஊழியத்திற்கு பிறகு அதை மறந்து விட்டீர்களா? அல்லது பள்ளி வேலைகளில் மூழ்கி மற்றவர்களை சந்திப்பதை மறந்து விட்டீர்களா? நீங்கள் இப்பொழுதும் அவர்களை பார்க்க போக வேண்டும். நீங்கள் தனியாகவும் தனியாக இருப்பவர்களுடையும் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களையும் சந்திக்க பாருங்கள். இது பரலோக பிதாவினுடைய பிள்ளைகள். மேற்பள்ளியில் இருப்பவர்கள் செமினரிக்கும் சென்று பட்டம் பெற வேண்டும். காலேஜில் இருப்பவர்களின் சீட்டுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் சபையை சார்ந்த கல்வி மையத்தில் படித்து கடவுளை பற்றி வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும். இது அத்தனையும் உங்களை மேற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஊழியத்திற்கும் கல்யாணத்திற்கும் பயிற்சி தரும் மற்றும் உங்களுடைய குறிக்கோள்களை அடைய உதவி செய்யும். செமினரி இன்ஸ்டிடியூட் மற்ற வகுப்புகள் மிக முக்கியமானது. அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யும்.
Whether you attend college or not, do not think that you're too busy to study the gospel.
இப்போது நாலு முக்கியமான புது வகுப்புகள் உள்ளது.
Balance to your life and add to your secular education by giving you another opportunity to spend time studying the scriptures and the teachings of the prophets and apostles. There are four outstanding
மறந்து விடாதீர்கள். இந்த மாதிரி வகுப்புகளுக்கு செல்லும்போது நீங்கள் மற்றவர்களோடு பேசி பழக முடியும். இது உங்களை ஆவிப்பூர்வமாகவும் உற்சாகப்படுத்துகிறது. உங்களுடைய சாட்சி உறுதியடைகிறது. நீங்கள் கடவுளை பற்றி மிக நன்றாக கற்றுக்கொள்வீர்கள். அவருடைய எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் செல்போனை தள்ளி வைத்து சற்றி சுற்றுமுற்றி பாருங்கள். சுற்றுமுற்றி உட்கார்ந்திருப்பவர்களை பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வருங்கால துணைவரை பார்க்க வாய்ப்புள்ளது. இது மற்ற ஒரு முக்கியமான ஆலோசனையை கூற என்னை எடுத்து சொல்லுகிறது. நீங்கள் மற்றவர்களுடன் பழகி கல்யாணம் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. கல்யாணம் செய்து குடும்பம் அமைக்க பயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சரியானவர்களை சரியான சமயத்தில் கல்யாணம் செய்து கொண்டால் மிக சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் அதை யோசித்து பயப்பட வேண்டாம். பெண்களுக்கு டெக்ஸ்ட் செய்யாதீர்கள். அவர்களிடம் பேசுங்கள். மனித குரலை கேட்டு அவர்கள் சரி என்று
கூறிவிடுவார்கள்.
உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எதையும் சரிப்படுத்துவார். அவருடைய பாவ நிவர்த்தியால் எதுவும் சரி செய்யப்படுத்த முடியும். நீங்கள் கடவுளை அணுக வேண்டும். இந்த மாலை வேளையில் ஈஸ்டருக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ நிவர்த்தியை யோசித்து பாருங்கள். இயேசு நம்முடைய கஷ்டங்களையும் நமது துன்பங்களையும் நம்முடைய உடைந்து போன உற்சாகங்களையும் கெத்செமனியில் தன்மேல் எடுத்துக்கொண்டு துன்பம் பற்று நீங்கள் கஷ்டப்பட கூடாது என்று அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டார். இது நம்முள் உள்ள அன்பினால் செய்தார்.
In Gethsemane and on the cross, he died as one final act of love for us and was buried in a new tomb on that fateful night. On Sunday morning,
ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் உயிர் பெற்று உயிர்ந்தெழுந்து வந்தார். அனைவராலும் உயிர்த்தெழ இந்த காரியத்தினால் அனைவராலும் உயிர்த்தெழ முடியும். உயிர்த்தெழுந்த கடவுள் தன்னுடைய சிஷியர்களை மற்றவர்களுக்கு நம்பிக்கை பற்றியும் மன திரும்புதலை பற்றியும் ஞானஸ்தானத்தை பற்றியும் பரிசுத்த ஆவியை பெறுவதை பற்றியும் கூறப்படி சொன்னார். சகோதரர்களே, நமக்கு தெரியும் ஜோசப் ஸ்மித் கடவுளுக்கு அவருடைய குமாரனையும் பார்த்தார். என்று மற்றும் அவர் மூலமாக இந்த சபையை இந்த உலகத்தில் திரும்பவும் சாபித்தார். உங்கள் உற்சாகத்துடன் இருங்கள், கோபப்படாதீர்கள், கோட்பாடுகளை வைத்திருங்கள். கடவுள் உங்களுடைய நீதி உள்ள உங்களுடைய அனைத்து குறிக்கோள்களையும் உங்களுக்கு அளிப்பார். எல்லா இளைய சமுதாயத்தை கல்யாணத்திற்கு தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த சபையில் பங்கு கொண்டு வருங்காலத்தை நடத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன், ஆமேன்.
Queridos irmãos,
sinto-me humilde. அன்பான சகோதரர்களே, இன்று சபைகளில் உள்ள தேவனின் ஆசாசிரம் தரித்தவர்களாகிய உங்களிடம் பேச கிடைத்த சிலாக்கியத்தினால் நான் தாழ்த்தப்படுகிறேன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஒருமுறை சொன்னார், உலகம் சில சமயங்களில் பால பயமுறுத்தக்கூடிய இடமாக இருக்கலாம். சமூகத்தின் ஒழுக்க கட்டமைப்பு ஒரு அபாயமான வேகத்தில் கட்டவிழ்ந்து விடப்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது. நம்மை கீழே இழுத்து தள்ளி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவற்றுக்கு ஒருவரும் இளைஞரானாலும் முதியவரானாலும் அல்லது அதற்கு மத்தியில் இருப்பவர்களானாலும் விதிவிலக்கல்ல. ஆனால் நாம் விருத்தி அடைய தேவையில்லை. நாம் பாவத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெயிக்க முடியும். நாம் ஜெயிக்கக்கூடிய யுத்தம் இது. அப்படி செய்ய நமக்கு தேவையான கருவிகளை நமது பரலோக பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மள் அனைவரும் இளைஞர் மற்றும் முதியவர் தலைவர் மான்சனால் குறிப்பிடப்பட்ட யுத்தத்தால் தினமும் சந்திக்கப்படுகிறோம். நமது கவனத்தை திசை திருப்ப சத்ருவும் அவனது தூதர்களும் முயற்சிக்கிறார்கள். அவர்களது நோக்கம் நாம் கர்த்தருடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளிலிருந்து நாம் விலகி செல்லும்படிக்கு நம்மை ஊக்குவித்து நமது நித்திய சுதந்திரத்தை இழக்க செய்வதாகும். அவரது பிள்ளைகளாகிய பரலோக பிதாவின் திட்டத்தை அவர்கள் நன்கு அறிவார்கள். ஏனெனில் அது கொடுக்கப்பட்ட போது பரலோகத்தின் மகாசபையில் அவர்கள் நம்முடன் இருந்தார்கள். அந்த இருளின் மூடுபணி மனுபுத்திரனின் கண்களை குருடாக்கி இருதயங்களை கடினமாக்கி அவர்களை அழிக்கவும் வழி தப்பினவர்களாக்கவும் அகல பாதைகளில் போக செய்ய நம்மை ஏமாற்றி நமது பலவீனங்களையும் தளர்வையும் சாதகமாக்க முயற்சி செய்கின்றார்கள். நாம் எதிர்கொள்கிற எதிர்ப்புகள் இருந்தாலும் தலைவர் மான்சன் போதித்தபடி இது நாம் ஜெயிக்க இயல்கிற ஜெயிக்க போகிற யுத்தம். அப்படி செய்ய நமது தகுதியையும் உறுதியையும் கர்த்தர் நம்புகிறார். மிகவும் எதிரான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தங்கள் யுத்தங்களில் ஜெயித்தவர்களின் எண்ணற்ற உதாரணங்களை வேதங்கள் கொண்டிருக்கின்றன. இந்த உதாரணங்களில் ஒன்று மார்மன் புத்தகத்தின் தலைவன் மொரோனி. இந்த அருமையான இளைஞனுக்கு நெப்பிய தேசம் முழுமையிலும் வாழ்வையே பிரச்சனையாக்கிய பிரிவினைகள் மற்றும் யுத்தங்கள் இருந்த சமயத்தில் சத்தியத்தை காக்கும் தைரியம் இருந்தது. தனது பொறுப்புகளை நிறைவேற்றும் புத்திசாலியாக அவன் இருந்தாலும் மரோனி தாழ்மையாகவே இருந்தான். அந்த சமயத்தில் அதுவும் பிற குணாதிசயங்களும் அவனை ஒரு அசாதாரண கருவியாக தேவனின் கரங்களில் இருக்க செய்தது. மரோனியைப் போல மனுஷர் யாவரும் இருந்தால் நரகத்தின் வல்லமைகளை அனைத்தும் என்றென்றைக்குமாய் தகர்க்கப்பட்டிருக்கும். பிசாசு மனுபுத்திரன் பிள்ளைகளின் இருதயங்களில் மீது என்றும் வல்லமை கொண்டிருக்க மாட்டான் என ஆல்மா அறிவித்தார். மரோனியின் குணநலன்கள் தேவனிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவனது அதிக விசுவாசத்திலிருந்தும் தேவனின் குரலையும் அவரது தீர்க்கதரிசிகளையும் பின்பற்றும் உறுதியான தீர்மானத்திலிருந்தும் வந்தன. நமது வாழ்க்கையின் கெட்ட தாக்கங்களுக்கு எதிரான யுத்தத்தில் ஜெயிக்க நாம் அனைவரும் இன்று நம்மை தற்கால மரோனிகளாக உருவகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை தற்கால மரோனியாக மாற்றிக்கொண்ட ஒரு உதவிக்காரனை எனக்கு தெரியும். இந்த இளைஞன் மிகவும் விசுவாசமிக்கவன் மற்றும் தன் பெற்றோர் மற்றும் சபை தலைவர்களின் ஆலோசனையை பின்பற்ற முயன்றான். அவனது இளம் வயதிலேயே அவனது விசுவாசமும் உறுதியும் சோதிக்கப்பட்டது. அவனது பள்ளியில் அவன் ஒருவனே சபை அங்கத்தினர். ஒரு நாள் அவன் தன் வகுப்பு தோழர்களிடம் சென்றபோது ஒரு கடினமான அசௌகரியமான சூழ்நிலையால் ஆச்சரியமடைந்தான். அவனது தோழர்கள் தங்கள் செல்போன்களில் ஆபாசம் படம் பார்த்து கொண்டிருந்ததாக என்னிடம் சொன்னான். அந்த சரியான நேரத்தில் எது முக்கியமென இந்த இளைஞன் முடிவு செய்ய வேண்டியிருந்தது. அல்லது அவனது பிரபலம் அல்லது அவனது நீதி. பின்வந்த சில நொடிகளில் அவன் தைரியத்தால் நிரப்பப்பட்டு அவர்கள் செய்வது சரியில்லை என தன் நண்பர்களிடம் சொன்னான். மேலும் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை அவர்கள் நிறுத்த வேண்டும், அல்லது அவர்கள் அதற்கு அடிமை ஆவார்கள் என்று சொன்னான். அவனது வகுப்பின் அநேகர் அவனது ஆலோசனையை கேலி செய்து, அது வாழ்க்கையின் ஒரு பகுதி, அதில் எந்த தவறும் இல்லை என்றார்கள். எனினும் அந்த இளைஞர்களில் ஒருவன் அந்த ஆலோசனையை கேட்டு தான் செய்வதை நிறுத்த முடிவு செய்தான். அந்த உதவிக்காரனின் உதாரணம் அவனது வகுப்பு தோழர்களில் ஒருவனிடமாவது ஒரு நேர்மையான தாக்கம் ஏற்படுத்தியது. சந்தேகமின்றி அந்த தீர்மானத்தின் நிமித்தம் அவனும் அவனது நண்பனும் கிண்டலையும் துன்புறுத்தலையும் சந்தித்தனர். மாறாக அவர்கள் ஆல்மா தன் ஜனத்துக்கு சொன்ன புத்திமதியை பின்பற்றினர். துன்மார்க்கரிடமிருந்து பிரிந்து விலகி வந்து அவர்களுடைய அசுத்தமானவைகளை தொடாதீர்கள். இளைஞர்களின் பலனுக்காக சீட்ரேட்டில் பிரதான தலைமையிடமிருந்து சபையின் இளைஞர்களுக்கு பின்வரும் ஆலோசனை வருகிறது. நீங்கள் செய்யும் தேர்வுகளுக்கு நீங்களே பொறுப்பு. தேவன் உங்களை கவனிக்கிறார். உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் கூட சரியில்லாதவற்றில் தங்கள் சுயாதீனத்தை பயன்படுத்தாவிட்டாலும் நல்ல தேர்வுகளை செய்ய உங்களுக்கு உதவுவார். தேவனின் சித்தத்துக்கு கீழ்ப்படிவதல் நீங்கள் தனியாக நிற்க வேண்டியிருந்தாலும் உறுதியாக நிற்க ஒழுக்க தைரியம் கொள்ளுங்கள். நீங்கள் இதை செய்யும் போது பிறர் பின்பற்ற நீங்கள் ஒரு உதாரணம் ஏற்படுத்துகிறீர்கள். சத்ருவின் நோக்கம் எல்லா ஜனங்களையும் அவனைப் போலவே துர்பாக்கியவான்களாக்குவது என்பதால் நமது வாழ்நாள் முழுவதும் தீமைக்கு எதிராக நல்லவர்களின் யுத்தம் தொடரும். சாத்தானும் அவனது தூதர்களும் நமது சிந்தனைகளை தடுத்து நம்மை பாவம் செய்ய தூண்டி நம்மை கட்டுப்படுத்த முயல்வார்கள். அவர்களால் முடிந்தால் நன்மையான யாவற்றையும் அவர்கள் கெடுப்பார்கள். ஆயினும் நாம் அனுமதித்தால்தான் அவர்களுக்கு நம் மீது வல்லமை இருக்கும் என புரிந்து கொள்வது அவசியம். அந்த அனுமதியை சத்ருவுக்கு கொடுத்து குழம்பி அளிக்கப்பட்ட நேகோர், கொரிகோர் மற்றும் சேரம் போன்ற அநேக உதாரணங்களை வேதங்கள் கொண்டிருக்கின்றன. இந்த அபாயம் குறித்து நாம் உஷாராக இருக்க வேண்டும். உலகத்தால் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் கோட்பாடுகளுக்கும் உண்மையான சத்தியங்களுக்கும் விரோதமான பிரபலமான செய்திகளாலும் குழப்பப்பட நாம் நம்மை அனுமதிக்க கூடாது. இந்த உலகத்தின் செய்திகளில் அநேகம் நமது சமூகம் பாவத்தை நியாயப்படுத்தும் முயற்சியை விட எதையும் குறிப்பிடவில்லை. முடிவில் அவைகள் நன்மையானவையா அல்லது தீமையானவையா என நமது கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கப்பட கிறிஸ்துவின் முன்பு நிற்க வேண்டும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த உலக செய்திகளை நாம் எதிர்கொள்ளும் போது சரியானதை தேர்வு செய்ய பெறும் தைரியமும் நமது பரலோக பிதாவின் திட்டம் பற்றிய திடமான அறிவும் தேவைப்படும். நாம் கர்த்தரையே நாடி நமது முழு நம்பிக்கையையும் அவரில் வைத்தால் நாம் அனைவரும் சரியானதை தேர்வு செய்ய பலனையும் பெற முடியும். ஆனால் வேதங்கள் கூறுவது போல நேர்மையான இருதயத்தையும் மற்றும் உண்மையான நோக்கத்தையும் கொண்டிருக்க வேண்டும். பின்பு கர்த்தர் தன் எல்லையில்லா இரக்கத்தினால் மற்றும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சத்தியத்தை தெரியப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நீங்கள் எல்லாவற்றின் சத்தியங்களையும் அறிந்து கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் பெற்றுக்கொண்டு இந்த அறிவு நமது சாட்சியை விட அதிகமானதில்லை. உலகத்திலிருந்து நாம் கேள்விப்படுகிற பிரபலமான செய்திகளை பொருட்டின்றி இந்த பிற்காலத்தில் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் போதனைகளை பின்பற்ற நமது விசுவாசத்தையும் உறுதியும் அது முன்னே தள்ளும். நம்மை தாக்கும் அவரது முயற்சிகளில் சத்ருவின் கோபமிக்க அன்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்க நமது சாட்சி கேடயமாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தில் இருக்கிற இருள் மற்றும் குழப்பத்தினோடு நம்மை வழி நடத்த வேண்டும். நான் ஒரு இளம் ஊழியக்காரனாக ஊழியம் செய்தபோது நான் இக்கொள்கையை கற்றேன். ஒரு தூரத்தில் இருந்த மிக சிறிய சபை கிளையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். பட்டணத்தில் இருந்த ஒவ்வொருவரிடமும் நாங்கள் பேச முயன்றோம். அவர்கள் எங்களை நன்கு வரவேற்றார்கள். ஆனால் அவர்கள் வசனங்களை விவாதிக்க விரும்பினார்கள் மற்றும் நாங்கள் போதித்தவை பற்றிய உறுதியான ஆதாரங்களை கேட்டார்கள். ஜனங்களுக்கு எதையாவது நிரூபிக்க நானும் எனது தோழனும் முழு முயலும் போது ஒவ்வொரு நேரமும் தேவ ஆவி எங்களை விட்டு விலகியது. நாங்கள் முற்றிலும் வழி தவறி குழப்பமடைந்ததை நான் நினைவு கூறுகிறேன். நாங்கள் போதித்த சுவிசேஷத்தின் சத்தியங்களுடன் எங்களுடைய சாட்சிகளை பலமாக இணைக்க வேண்டும் என உணர்ந்தோம். அப்போதிலிருந்து எங்கள் முழு இருதயத்தோடும் நாங்கள் சாட்சி அளித்த போது பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வந்த ஒரு உறுதிப்படுத்தும் அமைதியான ஆவி அறையை நிரப்பியது. குழப்பத்துக்கோ விவாதத்துக்கோ இடமில்லாமல் போனதை நினைவு கொள்கிறேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷனின் உருக்கமான சாட்சியை குழப்புகிற, ஏமாற்றுகிற அல்லது திசை திருப்ப தகுதியுள்ள எந்த கெட்ட சக்தியும் இல்லை என நான் அறிந்தேன். இரட்சகர் தாமே போதித்தபடி நன்மைக்கு எதுவாக உலகத்தில் செல்வாக்கு ஏற்படுத்தும் திறமையை நாம் இழக்க செய்து கோதுமையைப் போல நம்மை புடைக்க சத்துரு விரும்புகிறான். அன்பான சகோதரரே, இன்று உலகம் முழுவதிலும் பரவி இருக்கின்ற குழப்பம் மற்றும் சந்தேக அலைகளின் நிமித்தம் நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பற்றிய சாட்சியை மிக கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். பின்னர் சத்தியத்தையும் நீதியையும் காக்கிற நமது திறமை மிகவும் அதிகரிக்கிறது. தீமைக்கு எதிரான அன்றாட யுத்தத்தில் நாம் ஜெயிப்போம். வாழ்க்கையின் யுத்தங்களில் வீழ்வதை விட போதகரின் தரங்களுக்கு பிறரை நாம் வழிநடத்துகிறோம். வேதங்களில் அடங்கியுள்ள போதனைகளின் பாதுகாப்பை காண நான் அனைவரையும் அழைக்கிறேன். வேதங்களில் காணப்படுகிற அறிவு மற்றும் ஞானத்துடன் தேவனில் தன் விசுவாசத்தையும் சத்தியம் பற்றிய சாட்சியையும் தலைவன் முரோனி இணைத்தான். இந்த வழியில் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் அநேக வெற்றிகளையும் பெறுவான் என நம்பினான். உண்மையில் அதுதான் நடந்தது. நமது தற்போதைய தீர்க்கதரிசிகளின் ஞானமான வார்த்தைகளில் பாதுகாப்பை காண நான் அனைவரையும் அழைக்கிறேன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் சொன்னார், தேவ ஆசாரியத்துவத்துக்கு நியமிக்கப்பட்ட நாம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். நாம் நமது தனிப்பட்ட தூய்மையை பராமரித்து நமது ஆசாரியத்துவத்தை கனம் பண்ணும்போது பிறர் பின்பற்ற நீதியான உதாரணங்களாகிறோம். அதிக இருள் நிறைந்த உலகினுக்கு ஒளியேற்ற உதவுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தியின் பலன்களையும் வல்லமையையும் நம்ப நான் எல்லோரையும் அழைக்கிறேன். நமது கஷ்டங்கள், சவால்கள் மற்றும் சோதனைகளின் மத்தியிலும் கூட அவரது பாவநிவர்த்தி மூலம் நமது காலத்தின் எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்க தைரியத்தையும் நாம் பெற முடியும். நம்மை ரட்சிக்க அவரது அன்பிலும் வல்லமையிலும் நாம் நம்புவோமாக. கிறிஸ்து தாமே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் புரட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த சத்தியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.
My father
அவருடைய காரியம் மற்றும் அவருடைய மகிமையின் நிறைவேற்றுதலையும் நான் ஒவ்வொன்றாக அனுபவிப்போமாக. நான் இளமையாக இருந்தபோது என்னுடைய தகப்பன் ஒரு விசேஷித்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். உலக பிரகாரமான காரியங்களில் நான் மிக ஆர்வமாக இருப்பதை அவருக்கு உணர்த்தினார். என்னுடைய பணிப்பிருக்கும் போது உன்னுடைய எப்போதுமே எனக்காக அதை நான் செலவழித்தேன். ஒரு மத்தியான வேளையில் சில புதிய காலணிகளை வாங்க என்னை அவர் அழைத்து போனார். அந்த கடையின் இரண்டாவது தளத்தில் அவருடைய ஜன்னல் வழியாக பார்க்க என்னை அவர் அழைத்தார். நீ எதை பார்க்கிறாய் என அவர் கேட்டார். கட்டிடங்கள், வானம், மக்கள் என்பது எனது பதில். அது எவ்வளவு அதிகமாய். பின்னர் இந்த ஞானத்தை அவருடைய பாக்கெட்டிலிருந்து எடுத்தார். அதை என்னிடம் அவர் கொடுத்து இது என்ன அவர் என அவர் கேட்டார். எனக்கு உடனடியாக தெரிந்தது ஒரு வெள்ளி டாலர். அவருடைய ரசாயன அறிவியலிருந்து அவர் சொன்னார், இந்த வெள்ளி டாலரை நீ உருக்கி அதனுடன் சரியான மூலப்பொருட்களை சேர்த்தால் எனக்கு உனக்கு சில்வர் நைட்ரேட் கிடைக்கும். இந்த ஜன்னலை சிலர் நைட்ரேட்டில் பூசினால் நீ எதை பார்ப்பாய்? எனக்கு அந்த கருத்தும் இல்லை. ஆகவே ஒரு முழு நீளமுள்ள கண்ணாடியை காட்டி இப்போது நீ எதை பார்க்கிறாய்? என்னை பார்க்கிறேன். அவர் சொன்னார், இல்லை, நீ பார்ப்பது சில்வர் உன்னையை பிரதிபலிப்பதை. சில சில்வரை பார்த்தால் நீ பார்ப்பதெல்லாம் உண்மையே. ஒரு தலைவர் திறமையின் போது உனக்காக பரலோக பிதா ஆயத்தம் செய்திருக்கிற நித்திய இலக்கை தெளிவாக நீ பார்த்திருந்தது அது உன்னை தள்ளி வைக்கிறது. டாலரை வைத்துக் கொள்ளுமாறு அதை ஒருபோதும் தொலைக்க வேண்டாம் என அவர் என்னிடம் கூறினார்.
About the power of such a vision when I joined my 12
நமது நித்திய இலக்கிற்கு ஒரு தெளிவான தரிசனத்தை, குறிப்பாக நித்திய தகப்பன் ஸ்தானமான அதை அடைய நமது பரலோக பிதா விரும்புகிறதை நாம் உணர்வாக்க வேண்டுமா? நமது நித்திய இலக்கு நமது எல்லா தீர்மானங்களையும் தள்ளப்படும். நான் என்னுடைய 12 வயது மற்றும் 13 வயது மகன்களை 50 அல்லது 20 போட்டியில் சேர்ந்தபோது அத்தகைய ஒரு தரிசனத்தின் சக்தியை பற்றி நான் அறிந்து கொண்டேன். வீட்டிற்கு நாங்கள் ஊர்ந்து வந்தோம். அங்கே ஒரு அற்புதமான மனைவியையும் தாயும் ருசியான உணவு சமைத்து வைத்திருந்தார்கள். நாங்கள் அதை தொடவில்லை. கொஞ்சம் வேதனையான ஓய்வுக்கு பின்னர் என்னுடைய இளைய மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்பதை பார்க்க நான் சென்றேன். நீ நன்றாயிருக்கிறாயா என நான் கேட்டேன். அப்பா, நான் செய்த மிக கடினமான ஒரு காரியம் இதாகும். நானும் அதை மீண்டும் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என அவனிடம் கூறினான். அதற்கு பதிலாக அத்தகைய ஒரு கடினமான காரியத்தை அவன் செய்து முடிந்ததற்காக எவ்வளவு நான் பெருமைப்படுகிறேன் என கூறினேன். ஆயத்தப்படுத்தியிருக்கிறது என்பதை நான் அறிவேன். அந்த சத்தியத்தினுடனும் நான் சொன்னேன், மகனே, ஒரு வாக்கு அளிப்பை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ ஊழியத்திற்கு போகும்போது ஒரு நாளில் ஒரு போதும் 50 மைல்கள் நடக்க மாட்டாய். நல்லது அப்பா, அப்படியானால் நான் பேசுகிறேன். அந்த எளிய வார்த்தைகள் என் ஆத்மாவை நன்றியுடனும் சந்தோஷனுடனும் நிரம்பியது. பின்னர் நான் கீழ்ப்படிகள் வழியே என்னுடைய மூத்த மகனை போய் பார்த்தேன். மகனே, நீ நன்றாயிருக்கிறாயா? அப்பா, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த மிக கடினமான காரியங்கள் அது இதாகும். அவனுடைய கண்கள் மூடின, பின்னர் திறந்தன. அவன் சொன்னான், என் மகன், அதை நான் செய்ய விரும்பும் வரை அவனுக்காக நான் எவ்வளவு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்தினேன். கண்ணீர் வந்தது. என்னை விட அவன் ஒரு மிக நல்ல தகப்பனாக இருப்பான் என்று அவனுக்கு கூறினேன். ஒரு தகப்பனாக இருக்க போகிற அவனுடைய மிக பரிசுத்தமான ஆசாரியத்துவ கடமைகளில் ஒன்று என்பதை அவனுக்கு இளைய வயதில் அவன் கண்டு கொண்டான். ஒரு தகப்பனாக இரட்சகரின் இந்த வார்த்தைகள் ஒரு மிக ஆழமான அர்த்தத்தை எனக்கு கொடுத்தது. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அதை அன்றி வேறொன்றையும் தம்மாய் செய்ய முடியாது. அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளுக்கு குமாரன் அனைத்தபடியே செய்கிறார். ஒரு கணவனாகவும் தகப்பனாகவும் இருக்க நான் நேசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில் மிக திருப்திகரமானவை ஒன்று. என்னுடைய 5 மகன்களும் அவர்களுடைய சகோதரியையும் திருமணம் தகப்பன் ஸ்தானம் மற்றும் குடும்பத்திலிருந்து வருகிற சந்தோஷத்தை எப்போதுமே என்னில் காண வேண்டும் என்பது அந்த இரவில் எனது நம்பிக்கையாயிருந்தது. அவர்களின் தாயை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்களோ, பாராட்டுகிறீர்களோ, அவர்களுடைய தகப்பனாயிருப்பதை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். பரலோக பிதாவை போல அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துகிறதை அவர்கள் கவனிக்கும் போது அவர்களுடைய வருங்கால மனைவியையும் பிள்ளைகளையும் அவர்கள் நடத்துவதென்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். தாய் குலத்தை எவ்வாறு மதித்து கௌரவித்து பாதுகாக்க வேண்டும் என்பதை உங்கள் எடுத்துக்காட்டின் மூலமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். அன்பினாலும் நீதியிலும் அவர்கள் குடும்பத்தை தலைமையை தாங்க உங்கள் வீட்டில் அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். உலக பிரகாரமான ஆவிக்குரிய அவர்கள் குடும்பத்திற்காக வாழ்க்கையின் தேவைகளையும் பாதுகாப்புகளையும் கொடுக்க அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். சகோதரரே, இந்த கேள்வியை கருத்தில் கொள்ளுமாறு என்னுடைய ஆத்மாவின் சக்தி எல்லாவற்றிலும் உங்களுடன் நான் கேட்கிறேன். ஆம், பதிலிருக்க நான் ஜெபிக்கிறேன். இப்போது இளம் ஆண்களை மெல்கிசேதேக்கு ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு தெரியும், பிரசித்த ஆலய நியமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முழுநேர ஊழியத்தை செய்ய உங்களின் கடமையையும் பொறுப்பையும் நிறைவேற்றுங்கள். பின்னர் நீண்ட காலம் காத்திருக்காமல் தேவனின் ஒரு குமாரத்தியோடு திருமணம் செய்து ஒரு குடும்பம் ஸ்தாபனம் செய்யுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் பாகம் 20 விவரிக்கப்பட்டிருப்பதை போல உங்கள் அரோனிய ஆசாரியத்துவ கடமைகளை அறிய வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உங்களை சேவைக்காக இந்த கடமைகளை நான் பிரயோகிக்கும் போது நீங்கள் உணர்வதில் கவனமாயிருங்கள். சத்தியமாகவும் இரகசியமாகவும் அவர்கள் ஜபிக்கவும் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றவும் அவர்களுக்கு புத்தி செலுத்துங்கள். அடிக்கடி ஒன்று கூடுவதை குடும்பம் கூட ஒன்று கூடுவதை பாருங்கள். கோத்திரத்தலைவனாக உங்கள் தகப்பனை கடமைகளில் அவர்கள் உதவுங்கள். ஒரு தகப்பனின் பணியாகவும் பாத்திரமாகவும் இது தோன்றவில்லையா? உங்களுடைய ஆரோனிய ஆசாரியத்துவத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதில் இளம் ஆண்களாக உங்களை தகப்பன் ஸ்தானத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது. உங்கள் கடமைகளை நிறைவேற்ற குறிப்பிட்ட திட்டங்களை பற்றி கற்றுக்கொள்ளவும் செய்யவும் தேவனுக்கு கடமையான ஆதாரம் உங்களுக்கு உதவும். ஒரு விசேஷித்த பணிக்காகவும் நித்திய நேர நோக்கத்திற்காகவும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இங்கே பரலோகத்தில் பிதா உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தனித்தனியாக நம் ஒருவரவற்றை பற்றியும் பரலோக பிதா அறிகிறார் என்பது எனக்கு தெரியும். வைத்திருக்கிறோர் என்று நான் அறிவேன். பாவநிவர்த்தியின் மூலமாக நமது குறைவுகளை மேற்கொள்ள நமக்குதவ அவருடைய ஒரு பேரனாக குமாரனத்தை இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்கு கொடுத்தார். இந்த வாழ்க்கையில் பிதாவின் ஆசாரியத்துவ ஆசீர்வாதங்களின் பரிபூர்ணத்தை அவருடைய கிரையையின் நித்தியத்திற்கும் தகப்பனாகுவதில் அவருடைய மிக்க மகிமையை நிறைவேற்றுவதில் நாம் ஒவ்வொருவரும் அனுபவிப்போமாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
The choir and congregation will join in singing Hark All Ye Nations. It will then be my privilege to address you. Following my remarks, we will be pleased to hear from President Henry B. Eyring, First Counselor in the First Presidency. In the late 18th century,
18th நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரஷ்யாவில் பேரரசி காத்ரின் பல வெளிநாட்டு தூதர்கள் புடைக்குழு தனது பேராசியின் தென்பகுதிக்கு பயணம் செய்ய இருப்பதாக அறிவித்தாள். அப்பகுதியின் ஆளுநர் கிரெகரி மோட்மிக்கின் ஒருவர்களை மிகவும் கௌரவ விரும்பினார். நாட்டின் சாதனைகளை சாட்சிப்படுத்த அதிகம் முயற்சித்தார். பயணத்தின் பகுதியாக காத்ரின் நிபர் நதியில் மிகுந்து கொண்டு ஊழியக்கார மகிழ்ச்சியான கிராம மக்கள் நிறைந்த கரையோரமாக செழிப்பான கிராமங்களை தூதர்கள் பெருமையாக்க காட்டினாள். அங்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. அது எல்லாம் கண்காட்சித்தான். அட்டையால் செய்யப்பட்ட கடைகளும் வீடுகளையும் மோன்ட்மார்க்கின் உருவாக்கியிருந்தது என சொல்லப்பட்டது. ஒரு செழிப்பான பொருளாதார என்ற எண்ணத்தை உருவாக்க சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் போன்ற குடியானவர்களை நிற்க வைத்தனர். நீதியின் திருப்பத்தில் அழுக்கு மறைந்த உடனே போட்மாக்கின் ஆட்கள் கதிரின் அடுத்த வரப்போகிற இடத்துக்கு ஆயத்தம் செய்யமான கிராமத்தை கலைக்கிற சென்ற ஆட்டின் பாதையில் வந்திருந்தனர். சிறப்பாக இருக்கும் என்ற பிறரை நம்புவது பற்றி இப்போது இது சொல்வதாப்படுகிறது. நாம் மிக சிறப்பாக இருந்தபோது தோற்றமளிக்க விரும்புவது மனித இயற்கை குணம். இதனால்தான் நம்மில் அநேக வீட்டின் வெளித்தோற்றத்தை நன்றாக செய்வோம். இளம் அரோனியா ஆசிரியத்துவ சகோதரர்கள் அந்த விசேஷத்தர்களை ஒருவேளை குறைக்க வருபவர்கள் என்பதற்காக ஒவ்வொரு குடியும் சரி செய்து நாம் கடமைகளை உழைக்கிறோம். நமது காலக்கணிகளை பரிசிட்டு செய்வதும் நாம் நன்கு மனமாயிருக்க செய்வோம். வீட்டு போதர்கள் வரும் முன்பு அசுத்தமான பாத்திரங்களை ஒழித்து வைப்பதும் தவறில்லை. எனினும் எல்லாம் மீறும் போது கவர விரும்ப வஞ்சை பயன்படுவதிலிருந்து ஏமாற்றுவதாக பொறுப்படுகிறது. தாங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தாங்கள் உதிர்களை என்னை கனம் பண்ணீர்கள், அவர்கள் இறுதியுமோ எனக்கு தூரமாயிருக்கிறது என கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கை குரல்களை உயர்த்தியிருக்கிறார். தங்கள் இருதயங்களை தாழ்மையாக உணர்வு உண்மையாகவும் இருந்து பாவிகளை ரட்சிக்கர் புரிந்து கொண்டு மனதுருக்கவும் இருக்கிறார். ஆனால் அவர்கள் ஆசீர்வாதி இருக்க வேண்டிய ஜனங்களை அடக்கி உலகத்தின் புகழுக்காகவும் செல்வாக்குக்காகவும் நீதியானவர்களைப் போல் இருக்க முயற்சி செய்த ஐயக்காரர் பரிசேயர் சாது செயர் போன்ற மாயக்காரர்களுக்கு எதிராக நீதியின் கோபத்தால் எழுப்பினார். அவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர்களுக்கு ஒப்பாயிருக்கின்றார்கள். அவர்கள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளவே மறித்தவர்களின் எலும்புகளில் சகல அசுத்துகளினாலும் நிறைந்திருக்கும் என கர்த்தர் ஒப்பிட்டார். நமது நாளில் தாங்கள் பாவங்களை மறைக்கவும் அல்லது தாங்கள் பெருமையினால் அல்லது வீண் ஆசையினால் மகிழ்ந்திருக்கவும் முயற்சி ஆசிரியத்துவ தரித்தவர்களுக்கு கர்த்தர் அது போன்ற பலத்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொன்னார், அவர்கள் இப்படியே செய்யும் போது பரலோகம் அவர்களை விளங்கும், கர்த்தரின் ஆவி துதிக்கும். அது விலகப்படும் போது அந்த மனுஷரின் ஆசாரியத்துவம் அதிகாரத்துக்கு ஆமென். இது ஏன் நடக்குகிறது? எபிசியர் குறித்து நாம் உள்ள ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டோம் என வெளிப்படுத்தவன் சொன்னது போல் சில சமயங்களில் நான் சுறுசுறுப்பாகவும் ஒப்பு கொடுத்தவர்களாகவும் தோற்றமளிக்க என முயற்சி செய்ய வேண்டும். சில விஷயங்களில் தேவத்தன்மையின் வடிவத்தை அந்த வல்லமை என தவறாக நினைத்து ஒருவேளை நாம் சூஷ்யத்தின் சரசமத்தில் நமது கவனத்தை எளிதாக இருந்திருக்கலாம். தனிப்பட்ட ஆதாயத்திற்கு அல்லது அனுகூலம் பெற பிறரை கௌர சிஸ்துவத்தின் வெளிப்படையான கருத்துக்களை நாம் திரும்பும் போது அது மிகவும் ஆபத்து நானாயிருக்கிறது. அப்போது தான் நமது பரியோசரின் எல்லைக்குள் நுழைகிற ஆபத்தில் இருக்கிறோம். உடனடிய பாதை மாற்றத்தை செய்ய நமது இருதயங்களை சோதிக்க வேண்டிய இக்கட்டான நேரம். நாம் இருப்பதை விட சிறப்பாக தேவனுக்காக தூண்டுதல் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஆனால் நமது சபை அழைப்புகளிலும் காணப்படலாம். உதாரணமாக அவரிடத்திற்கு தலைவரான ஒரு ஆர்வமிக்க இலக்கை ஏற்படுத்த ஒரு பிணைத்துக்கு எனக்கு தெரியும். அந்த இலக்குக்குள் தகுதியானவர்களை தோன்றிக்கைக்கு அவர்கள் பெரிய கவர்ச்சியான அறுப்புகளை அல்லது எண்ணிக்கைகளும் சதவீதிகளும் கவனம் செலுத்தினர். இந்த இலக்குகள் கலந்துரையாடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட பின்பு அப்பிணிய தலைவர் ஏதோ ஒன்று தொல்லைப்படுத்திக் தொடங்கியது. அவர் அண்மையில் விதவையாக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் வைத்திருக்கும் இளம் தாய் போன்ற தனது பிணையத்தின் அங்கத்தினர்களை பற்றி நினைத்தார். சகோதரர்கள் அவர் தனிமை அல்லது கடுமையான உடல்நலம் மற்றும் சாப்பிட இல்லத்திற்கு போன்றவர்களை கஷ்டப்படும் அங்கத்தினர்களை பற்றி சிந்தித்தார். பிரிந்த திருமணங்கள், போதை பழக்கங்கள், வேலையில்லை மற்றும் மனநோயால் போராடி கொண்டிருக்கும் அங்கத்தினர்களை பற்றி நினைத்தார். அவர்களை பற்றி நினைத்ததை விட்டவும் தனியே ஒரு தாழ்மையான கேள்வி கேட்டார். நமது புதிய இலக்குகள் இந்த அங்கத்தினர்களின் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? நமது ஊழியம் என்ன என அவர்கள் முதலில் கேட்டிருந்தால் அவர்கள் பிணிய இலக்குகள் வித்தியாசமாக இருந்திருக்குமோ என ஆச்சரியப்பட்டதை தொடங்கினார். ஆகவே இந்த பிணிய தலைவர் தான் ஆலோசக குழுவை கூட்டி அவர்கள் கவனத்தை ஒன்றாக திருப்பினார். பசி உள்ளவரையும் வரியாளர்களையும் வியாதியாஸ்திரிகளையும் உபத்திப்படுத்துவரையும் அவர்கள் அருகே கடந்து போக பணி அவர்களை கவனிப்பதிருப்பதை அனுமதிப்பதில்லை என தீர்மானித்தனர். இந்த இலக்குகளை வெற்றி எப்போதும் மனிதர்களால் அளவிடப்பட முடியாது என அறிந்து அவர்கள் புதிய இலக்குகளை ஏற்படுத்தினார்கள். ஏனெனில் ஒருவர் தனிப்பட்ட சாட்சியும் தேவ அன்பையும் அல்லது பிறர் மீது மனந்துருக்கத்தையும் எப்படி அளவிடும்? ஏனெனில் அவர்களுக்கு தெரியும், உங்களால் என்ன முடிந்த அநேக எண்ணுவதில்லை, உங்களால் என்ன முடியாத அநேகம் உண்மையாகவே எண்ணத்தக்கது. நமது நிர்வாகம் மற்றும் தனிப்பட்ட இலக்குகள் சில சமயங்கள் மெட்மாக்கின் கிராமத்தின் தற்கால சமானாக இருக்கிறனவா என நினைக்கிறேன். தூரத்திலிருந்து பார்க்க அவை கவர்ச்சியாக தெரிந்தது, ஆனால் நமது அன்புக்குரிய சக மனிதர்களின் உண்மையாக தேவனை சந்திக்க தவறுகிறனவா? என் அன்பான நண்பர்களே, சக ஆசரித்து தரித்தவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடன் அமர்ந்து நமது பொறுப்புக்கு கணக்கு கேட்டால் அவர் திட்டங்களை புள்ளி விவரங்களையும் கவனிப்பார் என நான் உறுதியாக நம்பவில்லை. இரட்சகர் அறிய விரும்புவது நமது இதயத்தின் நிலைமை, நமது சேவை உள்ளவர்களுக்கு எப்படி நேசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எப்படி நமது மனைவிகளிடம் கும்பிடுத்தாரிடம் நாம் அன்பையும் தெரிவிக்கிறோம், எப்படி அவர்களது அன்றாட பாரங்களை இலக்குகிறோம் என அறிய அவர் வினிக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு நமது பரலோக பிதாவுக்கும் நெருக்கமாக சொல்கிறோம் என அறிய விரும்புவர். நமது சொந்த இருதயங்களையும் ஆராய்ந்து நலமாயிருக்க உதாரணமாக நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவின் சபையில் ஊழியம் செய்கிறோம் என நம்மை கேட்க வேண்டும். இன்று நான் ஏன் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்று கூட கேட்கலாம். மேலோட்டமாக நான் இக்கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியிருந்தால் தலைவர் மான்சன் பேச என்னை நியமித்ததால் இங்கிருக்கிறேன் என்று நான் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். ஆகவே உண்மையில் எனக்கு ஒரு தேர்வு இல்லை. அதோடு கூட நான் ஒரு வரம் வேண்டும் என என் மனைவி எதிர்பார்க்கிறாள், எப்படி அவளிடம் முடியாது என சொல்ல முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பு கொடுத்த சீசர்களாக நமது கூட்டங்களுக்கும் வருவதற்கும் நமது வாழ்க்கையை வாழ்வதற்கும் நல்ல காரணம் இருக்கிறோம் என்று நான் அனைவரும் அறிவோம். என் போதகரான இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற என் முழு இறுதியத்தோடு நான் வஞ்சிப்பதால் நான் இருக்கிறேன். இந்த மாபெரு பணியில் அவர் என்னை கேட்பதையெல்லாம் செய்ய நான் இயங்குகிறேன். அவர் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர் மூலம் அவர் பேசும்போது தேவனின் குரலை கேட்கவும் பரிசுத்த ஆவியால் தெளிப்படுத்துவதற்கும் பசித்திருக்கிறேன் என நான் சிறந்த மனிதனாகவும் கிறிஸ்துக்கள் எனது சகோதர சகோதரிகளை உணர்த்தப்பட்ட உதாரணங்களால் உயர்த்தப்பட்டு தேவையிலிருப்பவர்களுக்கு சிறப்பாக ஊழியம் செய்வது எப்படி என கற்கவும் நான் இருக்கிறேன். சுருக்கமாக, நான் எனது பரலோக பிதாவும் இயேசு கிறிஸ்துவையும் நேசிப்பதால் இருக்கிறேன். நீங்கள் இருக்கிறோம் காரணமாக இதுதான் என என் கண்டிப்பான அறிவான இதனால் தான் இரட்சகரை பின்பற்ற அறிவிப்புகளையும் மட்டும் செய்யாமல் தியாகங்களையும் செய்வோம். நாம் சித்தமாயிருக்கிறோம். இதனால்தான் அவரது பரிசுத்த ஆசாரி உத்தவத்தை மரியாதையோடு தரித்திருக்கிறோம். உங்கள் சாட்சி வளர்ச்சியடைந்தும் ஆரோக்கியத்தையும் இருந்தாலும் அல்லது சபையில் உங்கள் நடத்தை மொட்மாக்கின் கிராமத்தைப் போல் அதிகமாக இருந்தாலும் நற்செய்தி என்னவெனில் உங்களிடம் இருக்கிற மெலிந்த பலத்தின் மீதும் காட்டலாம். இங்கு இயேசு கிறிஸ்துவின் சபையில் தினமும் சுவிசேஷ கொள்கைகளை பயன்படுத்தி அவை கூறிய விதமாக முயற்சி அடையலாம் மற்றும் இரட்சகரும் நெருக்கமாக வரலாம். பெருமையோடும் விடாமுயற்சியோடும் சித்துவத்தின் சிறு செயலும் அல்லது நம்பிக்கையின் சிறு தனலும் ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கையின் கொழுந்து விட எரியும் பெரு நெருப்பாகலாம். உண்மையிலே அப்படித்தான் பெரு நெருப்பு ஆரம்பமாயிருக்கிறது சிறு பெரியதாக. ஆகவே நீங்கள் சிறியவர்களாகவும் பலவீனராகவும் உணர்ந்தால் பலவீனமாற்றவை பலம் மனதாக கூடியவரின் கிறிஸ்துவிடம் மற்றும் வாருங்கள். நம்மில் பலவீனமானவர்களும் தேவ கிருபை மூலம் ஒரு ஆவிக்குரிய பலமான முடிந்து ஏனெனில் தேவன் நமது கற்பனைகளையும் கை கொள்வதற்கும் அவர் ஆயிரம் தலைமுறை மற்றும் உடன்படிக்கைகளும் தயவியும் காக்கிற உண்மையில தேவன். சபையின் தலைமையிலிருந்து பாதி உலகம் தள்ளியுள்ள யுத்தத்தில் சிதைந்து போன நாட்டின் தலைமையான குடும்பத்திலிருந்து ஒரு ஏழை ஜெர்மனிய அகதியை தேவன் எடுத்து அது ஆதரிக்க முடியுமானால் அவர் உங்களையும் அடைய முடியும் என்பது எனது எண்ணமாகும். கிறிஸ்துவுக்குள் எனது அன்பான சகோதரிகளை, சிஸ்டிப்பின் தேவன் உலகில் வாழ்க்கையில் சுவாசத்தை கொடுத்தவர். உங்கள் வாழ்க்கையில் கவசத்தை கொடுக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். உண்மையான ஒளி மற்றும் சத்தியத்தின் ஆவியானவர் நீங்கள் இருக்க வஞ்சி போல் உங்களை ஆக்க முடியும். தேவனின் வாக்கு தத்துவங்கள் உறுதியானவை, நிச்சயமானவை. நாம் நமது பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டு எல்லா அதிநீதியிலிருந்து கழுவப்பட்டு முடியும். நமது தனிப்பட்ட சூழ்நிலையிலும் குடும்பங்களிலும் சத்தியத்தின் கொள்கைகளிலும் தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்தால் கடைசியில் நாம் இனி பசியடையாமல் இருந்து இனி தாகம் அடையாவதும் இல்லை. சிங்சனத்தில் மத்தியிலிருந்து ஆட்டுக்குட்டியை போன்ற இவர்கள் மேய்ந்து இவர்களை ஜீவன தண்ணீருக்குள் ஊற்றுதலை நடத்துவார். தேவன் நாமே இவர்களுக்கு கண்ணீர்களையும் துடைப்பார் என்று நினைக்கு வருவோம். ஆனால் நாம் தனிப்பட்ட கோட்பாடு அல்லது அமைப்பு பின்னால் மறைந்து கொண்டிருந்தால் இந்த நடக்க முடியாத இப்படிப்பட்ட செயற்கையான சிஸ்துவத்தின் நாம் உண்மையாகவே யார் என பார்ப்பதை தடுப்பது மட்டுமின்றி இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் அற்புதங்களை மூலம் உண்மையாகவே மறுத்தலிருந்து தடுக்குகிறது. நமது ஆவிக்குரிய தன்மையும் திறமையும் முன்னேற்றத்தையும் பிறர் பாராட்டு மற்றும் நம்மை சாட்சி பொருள் வைத்திருக்கும் இடமாக சபை ஒரு வகையான விற்பனைக்கலாம். பரமாரிக்கும் சிறக்கவும் வாகனங்கள் வருகிற ஒரு பரம்புரி நிலைமையாகும். நாம் அனைவருக்கும் பலம் தீக்கப்படும் பரமரிப்பு சீராகும் தேவையில்லையா? நமது பிரச்சனையை மறைக்க அல்ல, குணமாக்க நாம் சபைக்கு வருகிறோம். ஆசாரி உத்தவம் தரித்தவர்களுக்கு நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. தேவனுடைய மந்தியை மெய்த்து கட்டாயமாய் அல்லது மனம் பூர்வமாய் ஆதாய இருக்கு அல்ல, உற்சாக மனத்தோடும் சுதத்திரத்தை இருப்பமாய் அருளுகிறவர்களை இல்லாமல் மதை மதல் அளிக்க இருக்க வேண்டும். நினைவு கூறுங்கள் சகோதரரே, தேவன் பெருமை உள்ளவர்களாகவும் எதிர்த்து நிற்கிறார், தலைமை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். மிக மகத்துவமான, மிக தகுதியுடையவர், மிக சாதித்தவர், இந்த உலகத்தின் மீது நடந்தவர், மிகவும் தாழ்மையானவர் கூட அவர் செய்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்க முடியும். சொன்னவர் சில பார்வைகளை மட்டும் கொண்டு தனிமையிலே தனது மிக அற்புதமான சேவைகளை சிலவற்றை செய்திருக்கார். ஒருவர் அவரை நல்லவரென் அழைத்த போது அந்த பாராட்டை அவர் மறுத்து தேவன்தான் உண்மையாகவே நல்லவன் என கூறினார். தெளிவாக உலகத்தின் புகழ்ச்சி அவருக்கு ஒரு பொருட்டல்லை. அவரது ஒரே நோக்கம் அவரது பிதாவுக்கும் ஊழிய செய்வது, பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்வதே மெய்யாகும். சகோதரரே, இந்த நமது உயர்ந்த மற்றும் பரிசுத்த அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் முகவர்களாக அவர் நேசித்தபடி நேசிக்கவும், அவர் செய்வித்தபடி செய்விக்கவும், தொங்குகிற கைகளை உயர்த்தவிடவும், மெலிந்த முட்டிகளை பலப்படுத்தவும், வரியோரையும் தேவையாயிருப்போரையும் கவனிக்கவும், விதவைகளையும் அனாதிகளையும் கவனிப்போமாக. சகோதரே, நமது குடும்பங்களிலும் குழுமங்களிலும் தொகுதிகளிலும் பிணியர்களிலும் சமுதாயங்களிலும் தேசத்திலும் சேவை செய்யும் சோதனை நமது கவனத்தை ஈர்ப்பதை தடுத்து மாறாக மிக உயர்ந்த கணத்துக்காக நமது கர்த்தருக்கு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களாக நான் ஜெபிக்கிறேன். நாம் அப்படி செய்யும் போது நாம் நமது சிறந்த, மிக உண்மையான, உத்தமமாக வழிநடத்துகிற பாதையில் நடக்க வேண்டும். இது குறித்து நமது போதகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.
I am grateful for the trust to speak to
நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆச்சரியத்து தேவன் நமக்கு வல்லமையாக இருக்க முடியும். தாழ்மையில் நாம் கேட்பதும் அது தேவையாக இருக்கிறது. பூமியில் முழுவதிலும் ஆச்சரியத்திற்கு என் நம்பிக்கை நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களிடத்தில் வைத்திருக்க நம்பிக்கையை நான் அறிந்திருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தினை முக்கியத்துவம் உணர்கின்றேன். ஆச்சரியத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் பேசுவதற்கும் தேவனின் நியமத்தில் உரிமையை நீங்கள் பெறுகிறீர்கள். தேவனிடமிருந்து உணர்த்துதலை நீங்கள் பெறும்போது மட்டுமே அந்த உரிமை நிஜமாகிறது. அதன் பின்பே அவருடைய நாமத்தால் உங்களால் பேச முடியும். அதன் பிறகே அவருடைய நாமத்தில் நீங்கள் செயல்பட முடியும். அது அவ்வளவு கடினமானதல்ல. எப்போது அது ஒரு சொற்பொழிவு கொடுக்க அல்லது ஆச்சாரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் கேட்கப்பட்டால் அதற்குரிய உணர்த்துதலை நான் பெற முடியும் என நினைக்கிற நீங்கள் நினைக்கிற தவற்றை நீங்கள் செய்திருக்கலாம். அல்லது தேவன் என்ன சொல்லுவார், அவர் என்ன செய்வார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நாளை நினையுங்கள். ஆச்சாரியத்துவத்தில் நீங்கள் உங்கள் அழைப்பில் நீங்கள் எங்கிருந்தாலும் அது ஏற்கனவே அனைவருக்கும் வந்திருக்கிறது. இரண்டாம் உலக போரின் போது ஊழிய காலத்தில் நான் வளர்ந்து வந்தேன். இரண்டாம் உலக போரின் போது அங்கத்தினர்கள் தொலைவில் வாழ்ந்து வந்தார்கள். சமையல் வாயு குறைவாக விநியோகிக்கப்பட்டது. கிளையில் நான் ஒருவன் மட்டுமே உதவிக்காரன். எங்கள் வீட்டில் நடந்த உபவாசம் மற்றும் சாட்சி கூட்டத்திற்கு அங்கத்தினர்கள் வரும்போது அவர்களுடைய உபவாச காணிக்கை ஒரே கிளை தலைவரிடம் கொடுத்தார்கள். 13 வயதில் ஒரு பெரிய தொகுதியில் நாங்கள் வாழ யூட்டாவிற்கு இடம்பெயர்ந்தோம். உபவாச காணிக்கை சேகரிக்க வீடுகளுக்கு போகும்போது எனது முதல் நினைப்பு எனக்கு நினைவில் வருகிறது. உரைகள் ஒன்றில் பெயரை நான் பார்த்தபோது மார்மன் புத்தகத்தில் உள்ள மூன்று சாட்சிகளில் ஒரு பெயர் அந்த கடைசி பெயராக இருந்தது. நம்பிக்கையோடு நான் கதவை தட்டினேன். ஒருவர் கதவை திறந்து என்னை பார்த்து எரிச்சல் அடைந்தவராக வெளியே போகும்படி சத்தமிட்டார். தலை குனிந்து கொண்டு நான் வெளியே போனேன். அது ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் நான் அங்கே ஒன்று சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய அந்த நாளில் வாசற்படியில் நான் உணர்ந்தது இன்னமும் நினைவில் இருக்கிறது. அந்த நாளில் நான் வெளியே போனபோது நான் ஜெபித்திருந்தால் அந்த வாசற்படியில் சிறிது நேரம் நின்று புன்னகைத்து உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி, கடந்த காலத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் செய்தவற்றுக்காக உங்கள் நன்றி உங்களுக்கு நன்றி என்பதை போலவே சொல்ல நான் உணர்ந்திருப்பேன். அதை நான் சொல்லி செய்திருந்தால் ஒருவேளை அவர் இன்னும் அதிகமாக எரிச்சல் அடைந்து மேலும் தாக்கமடைந்திருப்பார். ஆனால் நான் எப்படி உணர்ந்திருப்பேன் என எனக்கு தெரியும். நான் வெளியே வந்தபோது துக்கமான ஒரு உணர்வு எனக்கு இருந்தால் கூட நன்றாக செய்தாய் என்ற ஒரு மெல்லிய பாராட்டாய் என் மனதிலும் உள்ளத்திலும் உணர்ந்தேன். உணர்ந்ததும் மட்டுமின்றாமல் நாம் உதவியற்ற முடிவெடுப்பது போதாதற்க இடத்தில் நாம் அனைவரும் தேவனின் நாமத்தில் பேசி செயல்பட வேண்டும். ஆயத்தம் செய்ய நேரமில்லாத அந்த நேரங்கள் நம் மீது வருகின்றன. அது எனக்கு அடிக்கடி நடந்துள்ளது. ஒரு தந்தையின் 3 வயது மகளுக்கு அதிகமாக காயம்பட்டிருக்கிறது என்றும் இன்னும் சில வினாடிகளுக்குள் அவள் மறுத்து விடுவாள் என்றும் மருத்துவர்கள் கூறியதாக ஒரு தந்தையை சொன்னபோது ஒரு மருத்துவமனையில் அவள் அந்த மருத்துவமனையில் நான் சென்று அவளுடைய தலையில் கட்டுப்படாத ஒரு இடத்தில் தன் கைகளை வைத்து ஒரு தேவ ஊழியக்காரனாக அவர் என்ன செய்வார் சொல்லுவார் என எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இறை எண்ணங்கள் என் மனதில் வந்தது. அவள் ஜீவிக்க வேண்டும் என்று என் உதடுகளில் வந்தது. பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த வெறுப்புடன் நின்று கொண்டிருந்த மருத்துவர் என்னை வெளியே போகும்படி சொன்னார். சமாதத்தின் அன்பின் ஒரு உணர்வுடன் மருத்துவமனையில் அடைவிட்டு நான் வெளியில் நடந்தேன். அந்த சிறுபெண் மீண்டும் ஜீவித்தாள். ஒரு நாள் திருவிழந்தக்கூட்டத்தில் அவள் நடந்து வந்தபோது அவளை கண்டு நான் மிகவும் அந்த சிறிய பெண்ணுக்காகவும் அவள் குடும்பத்திற்காகவும் கர்த்தரின் சேவையில் நான் சொன்னதிலும் செய்தல் நான் உணர்ந்ததன் மகிழ்ச்சியும் திருப்தியும் எனக்கு இன்னும் நிறைவேறுகிறது. மருத்துவமனையில் எனது உறவுகளுக்கும் உதவிக்காரனாக அந்த வாசலில் இருந்து வெளியே நடந்தபோது நான் உணர்ந்த துக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஆச்சாரிய வல்லமை இணைக்கும் ஜபத்தை பற்றி நான் கற்றுக்கொண்டதிலிருந்து வந்தது. தேவனின் நாமத்தில் பேசவும் செய்யவும் வல்லமைக்கு வெளிப்படுத்தல் தேவையாக இருக்கிறது எனவும் அது தேவைப்படும் போது அதை வைத்திருக்க ஜபம் தேவையாக இருக்கிறது எனவும் பரிசுத்தாவின் துணைக்காக விசுவாசத்தில் செயல்படுதல் தேவை எனவும் நான் ஒரு உதவிக்காரனாக நான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. உபவாச காணிக்கையாக நான் அந்த கதவினர்கள் மாலையில் நான் போவதற்கு முன் எனது படுக்கை நேரத்தில் நான் ஜெபித்தேன். ஆனால் மருத்துவமனையில் இந்த தொலைபேசி வருவதற்கு பல வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன் ஜெபத்தின் ஒரு மாதிரியை நான் பின்பற்றி ஆச்சரியத்தில் வல்லமை கொண்டிருக்க நான் அவசியமான உணர்த்துதலை தேவன் நமக்கு கொடுக்க அனுமதிக்கும் என ஜோசப் ஸ்மித் போதித்ததை நான் முயற்சித்தேன். அவர் அதை எளிமையாக சொன்னார். அநேக வார்த்தைகளில் அவரிடத்தில் நாம் கூக்குள இட தேவையில்லை. நீண்ட ஜபங்களுடன் அவருடன் களைப்படை செய்ய வேண்டியதில்லை. பிற்கால பரிசுத்தவான்களாக நாம் நன்மைக்காக நமக்கு என்ன வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அடிக்கடி நாம் போய் நாம் அவரை நினைவு கூறுகின்றோம். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நீதியாக வேலை செய்து அவர் நாமத்தை நம் மீது எடுத்துக்கொள்ள விருப்பம் உள்ளவராகும் என அவரிடம் சாட்சியாக இருக்க வேண்டும். பின்னர் தேவனுக்காக பேச செயல்பட அவருடைய ஊழியக்காரர்கள் ஆணை கொடுத்த நாம் எதை குறிப்பிட வேண்டும் என்று அவர் நமக்கு கூறினார். அவர் சொல்கிறார், எதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்? தேவன் உங்களை அடையாளம் காணவும் அவர் உங்கள் ஜெபங்களை கேட்பார் என்றும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது அதிக முக்கியமல்ல. ஆனால் அதற்கு சிறிது பொறுமை வேண்டும். தனிப்பட்டவராக அவரால் அடையாளம் காணப்பட்ட எண்ணத்துடன் நீங்கள் பரலோக பிதாவினும் உருவானுகுதல். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரே தேவனாயும் யாவருக்கும் பிதாவுமாயிருக்கிறார். இருந்தும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று ஒருவருக்கும் பிரிக்க முடியாத கவனத்தை கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கின்றார். அதனால்தான் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமும் ரட்சிக்கப்படுவதாக என வார்த்தைகளை ரட்சிகர் பயன்படுத்தினார். நீங்கள் முழங்காலிட்டிருக்கும் போது அல்லது உங்கள் தலையை குனிந்து கொண்டிருக்கும் பொழுது சரியான பயபக்தியின் உணர்வை பெறுவது எளிது. ஆனால் குறைவான முறைகள் நீங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய அமைதியான ஜபத்தில் நீங்கள் பரலோக பிதாவை அணுகிறீர்கள் உணர சாத்தியமே. நீங்கள் விழித்திருக்கிற அதிக நேரத்தில் சத்தம் இருக்கும், உங்களை சுற்றி மக்கள் இருப்பார்கள். உங்களுடைய அமைதியான ஜபத்தை தேவன் கேட்கிறார். ஆனால் கவனச்சிதறலை தவிர்க்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் தேவனுடன் உங்கள் இணைப்பை நீங்கள் விரும்புகின்ற நேரத்தில் எல்லா நேரங்களிலும் அது வருவதில்லை. அவருக்கு சேவை செய்ய உங்களின் அழைப்பை தேவன் அடையாளங்கள் முடிய நீங்கள் ஜபிக்க வேண்டும். முழு விவரத்தோடு உங்கள் அழைப்பை ஏற்கனவே அவர் அறிவார். உங்களை அழைத்தார். உங்கள் அழைப்பை அவரிடம் ஜபிப்பதால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமானவற்றை அவர் வெளிப்படுத்துவார் என ஸ்மித் சொன்னார். ஒரு வீட்டு போதகர் ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஒரு எடுத்துக்காட்டை நான் கொடுப்பேன். நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். ஒவ்வொரு அங்கத்தினரின் வீடுகளில் சந்தித்து சத்தமாகவும் ரகசியமாகவும் ஜெபிக்கவும் குடும்பத்தின் எல்லா கடமைகளையும் செய்யவும் அவர்களுக்கு புத்திமதியும் சொல்லவும் வேண்டும். எப்போதும் சபையை கண்காணித்து அவர்களிடந்து பலப்படுத்த சபையில் எந்த வித அக்கிரமும் இல்லாமல் மனக்கமும் பொய் சொல்லாமலும் புறங்கூறாமல் இருக்கும் தூஷணம் பேசாததற்கும் பார்த்துக்கணும். அடிக்கடி ஒன்று சபை கூடுவதையும் எல்லா அங்கத்தினர்களும் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். இப்போது அனுபவப்பட்ட வீட்டு போதகருக்கும் அவருடைய இளைய கூட்டாளிக்கும் பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் அது சாத்தியமில்லை என்பது தெளிவு. நீங்கள் சேவை செய்யப்பட்ட அழைக்கப்பட்ட குடும்பங்களை பற்றியும் தனிப்பட்டவர்களையும் பற்றியும் நினைங்கள். மனித முடிவெடும் நல்லெண்ணங்களும் போதாது. அவர்களுடைய இருதயங்களை தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றாக தெரியாத மக்களின் வாழ்க்கைகளையும் இருதயங்களிலும் என்ன காரியங்கள் தவறு என்று தெரிந்து கொள்வதற்கான வழிக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள். அவர்களுக்கு உதவவும் அவர்களிடம் தேவனின் அன்பின் குறை ஏறக்குறை உடன் நீங்கள் எல்லாம் செய்யவும் தேவன் உங்களிடம் என்ன எதிர்பார்க்க என நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏனெனில் உங்களுக்கு அத்தகைய முக்கியமான கடினமான ஆச்சரியத்தை அழைப்புகள் இருக்கின்றன. நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய ஆவியுடன் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் எப்போதும் தேவனை வேண்டுவீர்கள் என்று தலைவர் ஸ்மித் சொல்கிறார். உங்களுக்கு பரிசுத்தாவின் தேவை இருக்கிறார். ஒரு முறை அல்ல, அவர்களின் நிரந்தரமான துணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் இருக்க. அதனால்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு நமது சேவல் தேவன் எப்போதும் வழிகாட்டும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வராமல் நமது ஆச்சாரிய ஆற்றலுக்கு நம்மளால் எழ முடியாது. எல்லா சந்தோஷத்திற்கும் எதிரானவருக்கு நீங்கள் தான் இலக்கு. பாவம் செய்ய அவன் உங்களை சோதித்தால் ஆவியானவரால் நடத்தப்பட்ட உங்கள் ஆற்றலை அவனால் குறைக்க முடிந்தது. ஆச்சரியத்தில் உங்கள் ஆற்றலில் குறையும். அதனால் தான் தமிழிலிருந்து தேவல் எச்சரிக்க முடியவும் பாதுகாக்க முடியும் நீங்கள் எப்போது ஜெபிக்கும் என்று ஜோசப் ஸ்மித் சொன்னார். அநேக வழிகளில் அவர் நம்மை எச்சரிக்கிறார். எச்சரிப்பு இரட்சிப்பின் திட்டத்தின் தங்கம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம், மனம் திரும்புதல் மற்றும் பரித்த உடன்படிக்கைகளை செய்வதன் மூலம் கைகொள்வதன் மூலம் அழிவிலிருந்து தப்பிக்க தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், பிணைய தலைவர்கள், ஆயர்கள் மற்றும் ஊழியக்காரர்கள் யாவரும் எச்சரிக்கையின் குரலை எழுப்புகிறார்கள். ஆச்சரியத்தை தரத்திற்காக கர்த்தரின் எச்சரிக்கை குரலின் ஒரு அங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் எச்சரிக்கைக்கு நீங்களே செவி கொடுக்க வேண்டும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் துணையின் பாதுகாப்பு இல்லாமல் ஆவிக்குரியதில் நீங்களே பிழைக்க மாட்டீர்கள். நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதை வைத்திருக்க நீங்கள் செயல்படும். அந்த வழிகாட்டியுடன் மட்டுமே நீங்கள் தீமைக்கு மத்தியின் வழியை குறுகலும் நெருக்கமான பாதையில் உங்கள் பாதையை கண்டுபிடிக்க செய்ய உங்களால் முடியும். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டியிருப்பார். அந்த வழிகாட்டுதலை அடைவதற்கு சாதனம் கேட்கும் படிப்பதற்கும் அதிகமாக தேவை. உங்கள் இருதயத்திற்கும் சத்தியத்தின் வார்த்தைகளை வைக்க நீங்கள் விசுவாசத்தில் ஜபித்து செயல்பட வேண்டும். தேவன் அவருடைய ஆவியால் உங்களை ஆசீர்வதிக்கும். எல்லா சத்தியத்திற்கும் உங்களை நடத்தும் சரியான பாதையை வழிகாட்டவும் ஜபிக்க வேண்டும். அப்படியாகத்தான் உங்களை எச்சரித்து உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஆச்சாரிய சேவையிலும் சரியான பாதையில் உங்களை வழி நடத்துவார். தேவனின் ஆசாரிய சபையில் உங்கள் ஆற்றலை கர்த்தர் பலப்படுத்த பொது மகாநாடு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை அளிக்கிறது. நீங்கள் உங்களை ஜெபத்துடன் ஆயப்படுத்தலாம். ஜெபிப்பவர்களுடன் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இணைக்கலாம். அவர்கள் அநேக மக்களின் அநேக ஆசீர்வாதங்களுக்காக இந்த மாநாட்டில் ஜெபிப்பார்கள். கர்த்தருக்காக பேசுபவர்கள் தீர்க்கதரிசிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பார்கள். அப்போஸ்தலர்களும் தேவனால் அழைக்கப்பட்ட எல்லா ஊழியர்களுக்கும் அவர்கள் ஜெபிப்பார்கள். அது மிக புதிய உதவிக்காரர்களும் முதிர்ச்சியான பிரதான ஆசிரியர்களும் மற்றும் நல்லது உத்தமும் உரிமையும் உள்ள ஊழியக்காரனே என அவர்கள் கேட்கின்ற ஆவி உலகத்திற்குள் சீக்கிரத்திலே போக இருக்கிற சில வயதான இளமையர்களும் உங்களை சேர்க்கும். அதனால் வியப்புறுகிற சிலருக்கு அந்த மரியாதை போகும். பூமியில் தேவனின் ராஜ்யத்தில் அவர்கள் ஒருபோதும் பிரதான அலுவலகத்தில் இருந்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பிரயாசங்களுக்கு சிறிதே பலனை அவர்கள் பார்த்ததாக சிலர் உணர்ந்திருப்பார்கள். அல்லது சேவை செல்ல சில சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்கப்படவில்லை என உணர்ந்திருப்பார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் நம்பியிருந்ததை விட அவர்களின் சேவையின் நேரம் குறைக்கப்பட்டதாக மற்றவர்கள் உணரலாம். வேலைக்காரர்கள் எவ்வளவு வேலை செய்தார்கள், இங்கே செய்தார்கள், எதை எப்போதும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்பட கர்த்தனிலிருந்து நாம் அறிவோம். அவர்கள் சேவை செய்தற்கு பலன் அளிக்கப்படும். திராட்சை தோட்டத்தில் ஒரு மனிதர் நேற்று வாழ்வு 11 மணிக்கு முடிந்த ஒரு மனிதரை எனக்கு தெரியும். அநேக ஆண்டுகளாக அவர் புற்றுநோய்க்காக அவர் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த சிகிச்சையின் போது அவருடைய தொகுதியில் அங்கத்தினர்கள் அவர்களில் விதவைகளாயிருந்த சிலரின் பிள்ளைகளுக்கு பொறுப்பாயிருக்கவும் வாராந்திர கூட்டங்களை நடத்தவும் கொடுக்கப்பட்ட அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். சமூகத்திலும் சுவிசேஷ கல்வியிலும் ஆறுதலைக்கான அவர்களுக்கு உதவுவதே அவரது அழைப்பு. இன்னும் சிறிது காலமே அவர் உயிரோடு இருப்பார். அவரது இறுதியான முடிவு வந்தபோது அவருடைய ஆயர் வியாபார விஷயமாக தூரமாகி போயிருந்தார். 2 நாட்களுக்கு பின்பு அவருடைய பிரதான ஆசிரியர்களின் குழு தலைவர் மூலமாக அவருடைய ஆயருக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அவருடைய நியமிப்பை அவர் சொன்னார். ஆயர் உடலில் எனக்கு தெரியுமானதால் நான் செயலில் இருக்கிறேன். அடுத்த திங்கட்கிழமை குழுவுக்காக ஒரு கூட்டத்தை நான் நினைத்திருக்கிறேன். 2 அங்கத்தினர்கள் எங்களை மாநாட்டிற்கு அழைத்து போகலாம். அவர்களை வாகனத்தில் அழைத்து செல்ல சில அங்கத்தினர்களையும் சக்கர நாட்களில் இத்தல சாதாரண உறுப்பினர்களையும் நாம் பயன்படுத்தலாம். யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை பொறுத்து நாமே செய்ய நம்மிடம் போதுமான வாதம் இருக்கிறார். ஆனால் தேவைப்பட்டால் நமக்கு ஆதரவு என்று அறிந்து கொள்வது நல்லது. அப்படியே உதவுபவர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களையும் கொண்டு வர ஒரு நல்ல குடும்பம் அனுப்புவதற்கு எனக்கு தெரிவிங்கள், நன்றி. பின்னர் ஒரு தொலைபேசி தலைப்பினால் ஆயரை அவர் ஆச்சரியப்படுத்தினார். அவர் சொந்த பிரச்சனையோ அல்லது பிறமுள்ள அவருடைய உயரமுள்ள முயற்சியை குறிப்பிடாமல் ஆயரை நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என கேட்டார். அவருடைய சொந்த பிரச்சனை அவ்வளோ பெரிதாக இருக்கும்போது ஆயரின் சுமையை உணர பரிசுத்தாவை மட்டுமே அவருக்கு அனுமதிக்க முடியும். அவர் இளமையாக இருக்கும்போது சாரண நிகழ்ச்சிகளை திட்டமிடுவதில் அவர் பயன்படுத்தியது மிக துல்லியத்துடன் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு சேவை செய்ய ஒரு திட்டத்தை உருவாக்க அதை அவருக்கு பரிசுத்தாவி மட்டுமே சாத்தியமாயிருக்கும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விசுவாசத்தின் ஜபத்துடன் ஆச்சாரியத்தில் வல்லமையை தேவன் நமக்கு அருள முடியும். தேவன் நமக்கு என்ன சொல்ல முடியும், செய்ய வேண்டும் என்பதை காட்ட பரிசுத்தாவிக்காக தாழ்மையை நாம் கேட்பதே இருக்கிறது. அதை செய்யுங்கள், பின்னர் வாரத்தின்படி தகுதியை தொடர்ந்து வாழுங்கள். பிதாவாகிய தேவன் ஜெபிக்கிறனும் நேசிக்கின்றனும் நம் ஜெபங்களை கேட்கின்றனும் நான் சாட்சி அளிக்கின்றேன். பரிசுத்தப்படவும் பரிசுத்தாவின் துணைக்காகவும் நம்மை சாத்தியமாக இயேசு ஜீவனுள்ள கிறிஸ்து நான் சாட்சி அளிக்கிறேன். நமது விசுவாசத்தினும் சரத்தினும் ஒரு நாள் அவர் மகிழ்ச்சி கொண்டு வருகின்ற நல்லதொரு உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்ற வார்த்தைகளை கேட்போம் என்று நான் சொல்கிறேன். நான் சேவிக்கின்ற போதகரம் என்று அற்புதமான வாழ்த்தலை நாம் பெறுவோம் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரில்.
In the name of Jesus Christ.
Jesus Christ in peril. Amen.
சகோதரரே, இன்று மாலை நீங்கள் வந்ததற்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். அதுபோல அவர்கள் அளித்த உணர்த்தலான இசைக்காக ஆசாரியத்துவ சேர்ந்த இசைக்குழுவுக்கு எந்த விதத்திலாவது இந்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் செய்ய உதவிய அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இக்கூட்டத்தின் நிறைவு செய்தியாளர் நமது அன்புக்குரிய தலைவர் தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சன் ஆவார். அவருடைய குறிப்புகளை தொடர்ந்து மாஸ்டர் த டெம்பஸ்ட் இஸ் ரேஜிங் பாடி சேர்ந்த இசைக்குழு இக்கூட்டத்தை நிறைவு செய்வார். பின்னர் நிறைவு ஜபம் எல்டர் ராபர்ட் சிகே எழுபத்தினர் குரு ஏற்கெடுப்பார்.
புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு உதவிக்காரனாக ஆசாரியத்து கூட்டத்தில் பங்கேற்கும் ஆசாரியத்துவத்தை பெற தேவகுமார்களாக நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்ற ஆரம்ப பாடலை பாடி யுத்தம் என்னுடைய உயிர் பிடிப்பான நினைவுகளை ஒன்று. இன்றிரவு மாநாட்டு மையத்திலும் உலகம் முழுவதிலும் ஒன்று கூடியிருக்கிற அனைவருக்கும் அந்த விசேஷித்த பாடலின் ஆவியை திரும்ப கூறி ஆசாரி உத்தவத்தை பெற்று தேவகுமாரர்களாகி நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய அழைப்புகளை கருத்தில் கொள்வோமாக. நமது பொறுப்புடையகளை நாம் பரிதிபலிப்போமாக. நமது கடமைகளை நாம் தீர்மானிப்பாக. நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோமாக. நமது வயதில் உள்ள நமது கலாச்சாரங்களிலும் அல்லது நாடுகளிலும் நாம் வேறுபட்டாய் இருக்கலாம். நமது ஆசாரிய உத்தவத்தின் அழைப்புகளில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் ஸ்தானத்தினால் ஆலிவர் கௌட்ரிக்கு, ஜோசப் ஸ்மித்துக்கு மறுஸ்தாபிக்கப்பட்ட ஆரோனிய ஆசாரிய உத்தவம் ஒரு ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமானது. அதை போன்ற பேதுரு, ஏகோபு, ஏவனால், ஜோசப்புக்கும் ஆலிவுக்கும் மறுஸ்தாபிக்கப்பட்ட மெல்கேசத்து ஆசாரியத்துவம் ஒரு மேன்மையான நிலைவு. நாம் தரித்திருக்கிற ஆசாரி உத்தவத்தோடு வருகிற அழைப்புகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் கவனமாக எடுத்துக்கொள்வோமாக. என்னுடைய உதவிக்காரர் குழுமத்தினர் கரியாதிரியாக நான் அழைக்கப்பட்ட போது பெரிய ஒரு பொறுப்பை நான் உணர்ந்தேன். அந்த அழைப்பில் எப்படி செய்வதென எனக்கு சிறப்பாய் தேர்ந்ததை நான் செய்வியிருப்பதால் அவர்களை நான் மிக கவனமாக வைத்தேன். என்னுடைய வேலையில் நான் பெருமையடைந்தேன். நான் வகித்த எல்லா ஸ்தானங்களில் என்னுடைய திறமை முழுவதிலும் என்னால் செய்ய முடிந்ததை செய்வது எனது இலக்கியிருந்தது. ஆரோனிய ஆசீர்வாதத்திற்கு நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு இளம் ஆண்களும் அவருடைய பரிசுத்தமான நியமிக்கப்பட்ட அழைப்பின் ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதில் கொடுக்கப்பட்ட அப்படியே அந்த அழைப்பை நிறைவேற்ற சந்தர்ப்பார்கள் கொடுக்கப்படுகிறது என நான் நம்புகிறேன். எங்கள் ஜெப ஆலயத்திலிருந்து ஒரு மைல் தூரத்தில் வாழ்ந்த வந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு திருவிருந்து எடுத்து போக ஆயத்தம் என்னை கேட்கப்பட்டது. ஒரு உதவிக்காரனாக அத்தகைய சந்தர்ப்பத்தை நான் பெற்றேன். அந்த விசேஷத்த ஞாயிற்று காலையில் சகோதரர் ரைட் வீட்டு கதவை தான் தட்டிய போது உள்ள வா என்று அவருடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்டேன். அவருடைய தாழ்மையான வீட்டுக்குள் மட்டும் நான் பிரவேசிக்கவில்லை, கர்த்தரின் ஆவி நிறைந்திருந்த ஒரு அறைக்குள் நான் பிரவேசித்தேன். சகோதரர் ரைட்டுக்கு பக்கத்தில் நான் நின்று அப்பத்தின் ஒரு துண்டை அவருடைய உதடுகளில் கவனமாக வைத்தேன். பின்னர் அவரோ தேவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் மகனே என அவர் சொன்னார். திருவிருந்தின் பரிசுத்த அடையாளங்களுக்காக நான் தரித்திருந்த ஆசீர்வித்தவர்களுக்கு ஒரு பாராட்டுதலின் தேவன் ஆசீர்வதித்தார். கிளாக்ஸ்டன், யூட்டா மற்றும் மர்மன் புத்தகத்தின் மூன்று சாட்சிகள் ஒருவரான மார்ட்டின் ஹாரிஸின் கல்லறைகளுக்கு நாங்கள் போய் வந்து அந்த முக்கிய நினைவுகளை எங்கள் தொகுதியிலுள்ள எந்த உதவிக்காரரும் ஆசிரியர்களும் அல்லது ஆசாரியர்களும் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவருடைய கல்லறை குறிக்க உயர்ந்த கிராண்ட் காணப்பட்டு மூன்று சாட்சிகளில் அதிலிருந்து அந்த உருவ செல்லும் வார்த்தைகளை குழும் தலைவர் ஒருவர் வாசித்த போது அந்த பரிசுத்த பதிவுகளின் மீது அங்கே காணப்பட்ட சத்தியங்களும் எங்களுக்கு ஒரு அன்பு வளர்ந்தது. அந்த ஆண்டுகளின் போது மேசியாவின் குமாரர்களாகவும் எங்கள் நோக்கமாயிருந்து அவர்களை பற்றி சொல்லப்பட்டவை. அவர்கள் மிகுந்த விவேகிகளாகவும் தேவனுடைய வசனத்தை அறியும் பொருட்டு வேத வாக்கியங்களை கருத்தாய் ஆராய்ந்தவர்களையும் இருந்ததன் மித்தம் அவர்கள் சத்தியத்தின் ஞானத்தில் பலம் படுத்தினர். இது மாத்திரமல்ல, அவர்கள் அதிகமாக ஜெபித்து உபசாரித்தார்கள். ஆகவே அவர்கள் தீர்க்கதரிசியின் ஆவியும் வெளிப்படுத்தலின் ஆவியும் பெற்றிருந்தார்கள். அவர்கள் போதித்த போது தேவனுடைய வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பேசினார்கள். விவரிக்கப்பட்டிருக்கிற வீரமும் நீதியும் உள்ள மோசாவின் குமாரர்களைப் போலவும் ஒரு அதிகத்தின் இலக்கை விட ஒரு இளமையனாக வேறெதையும் என்னால் சிந்திக்க முடியவில்லை. என்னுடைய 18வது பிறந்தநாள் நெருங்கிக் கொண்டிருந்த இரண்டாம் உலக போரில் இளம் வலிபர்களாக தேவையாயிருந்ததால் கட்டாயம் கடமையாக இராணுவ சேவைக்கு நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த போது மெல்கிசேதேக் ஆசீர்வாதத்தை பெற நான் சிபாரிக்கப்பட்டேன். ஆனால் முதலில் ஒரு சேரக்கணக்காக எனது பிணிய தலைவரான பால்சி சைல்ட் நான் தொலைபேசியில் அழைக்க வேண்டும். அவர் பரிசுத்த வேதங்களை நேசித்து அவற்றை நன்றாக புரிந்து வைத்திருந்தார். அவைகளை மற்றவர்கள் எல்லோரும் அதை போன்று நேசித்து நன்றாக புரிந்து கொண்டு வேண்டும் என்பது அவரது எண்ணம். என்னுடைய நண்பர்கள் சில மூலமாக விவரங்களை நேரங்களை பற்றி கேள்விப்பட்டதில் என்னுடைய வேத அறிவை குறித்து நேரத்தில் சோதிக்கப்பட நான் விரும்பினேன். ஆகவே அவரை நான் அடுத்த போது அவருடைய திருவிருந்த கூட்டத்திற்கு முன்பு ஒரு மணி நேரம் சந்திக்க வரப்போகிற நேற்றுக்கு நீங்கள் சந்திக்க நான் ஆலோசனையாக சொன்னேன். ஒரு சாதக மனுஷன் வேதங்களை ஆராய்வதற்கு 3 hours before his sacrament meeting. எனது தனிப்பட்ட வேதங்களை எடுத்து வரும்படி அவர் சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டிற்கு நான் வந்து சேர்ந்த போது நான் அன்புடன் வரவேற்கப்பட்டு பின்னர் நேர்காணல் ஆரம்பம் பண்ணும்போது தலைவர் செயல் கேட்டார், சகோதரர் மான்சன், நீங்கள் ஆறான ஆசீர்வத்தை தரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்போதாவது தூதர்கள் பணிவிடை செய்திருக்கிறார்களா? இல்லை என்று நான் பதிலளித்தேன். அவற்றிற்கு எனக்கு உரிமை உண்டு என எனக்கு தெரியும் என அவர் கேட்டார். எனக்கு தெரியாது என மீண்டும் நான் பதிலளித்தேன். சகோதரர் மான்சன், கொட்டுப்பாடு உடன்படிக்கைகளும் 11வது பக்கத்திலிருந்து உங்கள் ஞாபகத்திலிருந்து சொல்லுங்கள் என்று அவர் கேட்டார். நான் ஆரம்பித்தேன், என் சக ஊழியக்காரர்களாகிய உங்கள் மேல் மேசாவின் நாமத்தில் தேவதூதர்கள் பணிவிடையின் திருக்கோள்களை கொண்டிருக்கிற ஆரோனி ஆசீர்வாதத்தை அருள்கிறேன். நிறுத்துங்கள், தலைவர் சைல் அறிவுறுத்தினார். பின்னர் ஒரு அமைதியான அன்பான குரல் அவர் ஆலோசனை அளித்தார். சகோதரர் மான்சன், ஆரோனி ஆசீர்வாதத்தை தரித்திருப்பவர்கள் தூதர்களின் பணிவிடைக்கு நீங்கள் உரிமைப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். அந்நாளில் அந்த அறையில் ஒரு தூதன் இருந்ததை போன்றது. அந்த நேர்காணலை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. ஆரோனியா மற்றும் மெல்கேசு ஆசிரியத்துவின் பொறுப்புகளை கடுமைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒன்றாக படித்த போதுள்ள அந்த பக்தியான சந்தர்ப்பத்தில் நான் பரிசுத்த ஆவியை
உணர்ந்தேன்.
நான் ஒரு மூப்பராக நியமிக்கப்பட்டு கடற்படையின் கடமைக்கு நான் புறப்பட்ட நாளில் என்னுடைய அங்கத்தினர் ஒருவர் என்னுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் சேர்ந்து என்னை வழியே ரயில் நிலையத்திற்கு வந்தனர். ரயில் புறப்படுவதற்கு முன் ஊழியக்காரர் கையோடு என்ற ஒரு சிறிய புத்தகத்தை என் கையில் அவர் வைத்தார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், நான் ஊழியத்திற்கு போகவில்லை. ஏனினும் எடுத்துப்போ, அது உனக்கு உதவியா இருக்கலாம் என அவர் பதிலளித்தார். நான் அப்படியே செய்தேன். என்னுடைய ஆடைகள் நன்றாக இருக்கவும் கசங்கமால் இருக்கவும் என்னுடைய கடல் பைக்கு அடியில் வைக்க எனக்கு ஒரு முக்கோண அட்டை தேவையிருந்ததை ஊழியக்கார் கையோடு எனக்கு தேவையானது. 12 வாரங்களுக்கு அது எனது கடல் பைக்கு நன்றாக உதியது. எங்கள் கிறிஸ்துமஸ் விடுமுறை முந்தைய இரவில் எங்கள் நினைவுகள் விட்டு வீட்டு பக்கம் திரும்பியது. கூடாரங்கள் அமைதியாக இருந்தன. ஆனால் ஒரு மர்மன் பயனிலிருந்து என் நண்பன் லீலாண்ட் அடுத்த அறையில் வேதனையால் முக ஆரம்பித்து பின் அந்த அமைதி குலைந்தது. அந்த வலியின் காரணத்தை நான் கேட்டபோது உண்மையில் சுகவீனமாக அவன் உணர்ந்ததாக சொன்னான். அடுத்தளத்தின் மருத்துவ பணிக்கு போக அவன் விருப்பமில்லை, ஏனில் அப்படி செய்தால் அடுத்த நாள் அவன் வீட்டிற்கு போவதை அது தடுக்கும் என அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரிந்ததால் ஆசீர்வித்து ஆசீர்வாதம் ஒன்றை கொடுக்குமாறு அவன் என்னை கேட்டான். நான் இதற்கு முன் ஒருபோதும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததில்லை, நான் ஒருபோதும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றதில்லை, ஆசீர்வாதம் கொடுக்கிறப்பதை நான் ஒருபோதும் பார்த்ததும் இல்லை. உதவிக்காக நான் அமைதியாக ஜெபித்த போது என்னுடைய கடல் பையின் அடியில் வைத்திருந்த ஊழியக்காரர் கையோடு என் நினைவுக்கு வந்தது. விரைவில் பையன் நான் காலி செய்து புத்தகத்தை எடுத்து இரவு வழிகளில் பார்த்தேன். ஒரு வியாதிஸ்தரை எப்படி ஒருவர் ஆசீர்வதிக்கும் என்பதை நான் படித்தேன். ஆறும் மற்ற கடல் சிம்பதிகள் பார்த்து கொண்டிருந்த போது நான் ஆசீர்வாதத்தை நடத்தினேன். எல்லாவற்றின் திரும்பம் என் பையுக்குள் போடுவதற்கு முன்பே லீலான் மேரில் ஒரு குழந்தையைப் போல் தூங்கினான். அடுத்த நாள் காலை நலனமாக உணர்ந்து அவன் எழுந்தான். ஆசிர உத்தவத்தின் வல்லமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து நன்றிக்கு அளவே இல்லை. என்னால் கணக்கிட முடியாத அளவுக்கு தேவையிலிருக்கும் பெருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க அதிக சந்தர்ப்பங்களை வருகிற ஆண்டு கொண்டு வந்தது. இந்த பரிசுத்த வார்த்தை எனக்கு தேவன் பொறுப்பளித்ததற்கு என்ற ஆழமான நன்றி உணர்வு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் காணப்பட்டது. ஆசீர்வாதத்தை நான் வணங்குகிறேன். மீண்டும் மீண்டும் அதன் வல்லமை நான் காண்கிறேன், அதன் பலத்தை நான் பார்த்திருக்கிறேன், அது உருவாகிய அற்புதங்களை நான் வியப்பப்பட்டிருக்கின்றேன். சகோதரே, மனத குலத்தின் மேல் அருளப்பட்ட மிக விலை மதிப்பற்ற வரங்களை ஒன்று நாம் ஒவ்வொருவரும் மீதும் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆசீர்வாதத்தை நாம் கனம் பண்ணும் போது எல்லா நேரங்களிலும் தகுதியுள்ளவர்களாக நமது வாழ்க்கையை நாம் வாழும் போது நாம் மூலமாக ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதங்களை பொழியும் கொட்டுப்பாடு உடன்படிக்கையில் பாகம் 121 வசனம் 45 காணப்படுகிறது. வார்த்தைகளை எனக்கு பிடிக்கும், தகுதியாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என அந்த நமக்கு கூறுகிறது. சகல மனுஷர்களிடத்திலும் விசுவாசத்தின் விட்டாரிடத்திலும் உன்னுடைய உள்ளங்கள் தயாலம் நிறைந்திருக்கட்டும், உனது சிந்தனைகளை நிறந்தாத நன்மை சிங்காரிக்கட்டும், பின்னர் உனது தன் நம்பிக்கை தேவனின் பிரச்சனையத்தில் பலம்படும். ஆசர உத்தவத்தின் கொட்டுப்பாடு வானத்திலிருந்து பனிமலை போல் உனது ஆத்மாவின் மீது பொழியும். தேவனின் ஆசர உத்தவை தரித்திருப்பவர்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பணியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அவருடைய அழைப்புக்கு நாம் பதில் அளித்தோம். அவருடைய பணியில் நம்பியிருக்கிறோம். அவரை பற்றி அறிந்து கொள்வோமாக. அவருடைய காலடிகளை நாம் பின்பற்றுவோமாக. அவருடைய கொள்கைகளை நாம் வாழ்வோமாக. அப்படி செய்தால் செய்ய வேண்டும் என அவர் அழைக்கிறார். எந்த சேவைக்கும் நாம் ஆயத்தமாக இருப்போம். இது அவருடைய பணி, இது அவருடைய சபை. அவர் நாம் சோதனைப்பதாகவும் மகமேகின் ராஜாவாகவும் தேவகுமாரனாக இருக்கிற அவர் ஜீவிக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த சாட்சியாக பகிர்கிறேன்.
Amen. The sky. Our beloved Father in heaven,
எங்கள் அன்பு தந்தையே, இந்த மாநாட்டின் முடிவு கூட்டத்தில் நாம் உங்களுக்கு நன்றி கூறி கிறிஸ்துவத்தை கிறிஸ்துவாக நான் கூறுகின்றேன். தூயாவின் வழி நடத்தல்களையும் அறிவுரைகளையும் அறிவுரைகளையும் பெற்றதை நான் நன்றி கூறுகிறேன். நாங்கள் எங்களுடைய தலைவர் மான்சனையும் அவருடைய ஆலோசகர்களையும் எவ்வகை தேவைப்படும் அவ்வளோ ஆளுக்கும் எங்களுடைய குருத்துவத்தை தாங்குவதற்கும் நீரே உதவுவீர். தங்களின் ஆலோசனைகளுக்கு நாங்கள் நன்றி கூறி தூயாவியின் எங்களுடைய பணிகளை ஆயுமாறும் அதே தூயாவினால் எங்கள் நிரப்பப்பெற்றோம். எங்களுடைய புனித அழைப்புகளுக்கு ஆசீர்வதித்தும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களை ஆசீர்வதித்தும் தனிப்பட்ட சிறப்பு வரங்களை எங்களுக்கு தந்தும் வளர்ந்து வரும் தனிப்பட்ட மனமாக நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் வீட்டிற்கு வச்சு பாதுகாப்புடன் சென்று செல்வோம். நான் இன்று உங்களுக்கு நன்றி கூறி அவருடைய பச்சாபத்திற்கு நன்றி கூறி அவருடைய மீட்பையும் நாங்கள் நாளை கொண்டாடவிருக்கும் நாளை இவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகின்றோம். ஆமென்.